Hallelujah. Thank you, Lord Jesus. Hallelujah. 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 உற்சாகமா சொல்லுங்க. Hallelujah. புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். Hallelujah. அரவாசியோட போயிட்டு பாருங்க. Hallelujah. Hallelujah. பிரதர் மாதிரி நானும் போட்டி தான் இனி வைக்கணும் பாருங்க. Hallelujah. தேவன் பெரியவராய் இருக்கிறார். தேவன் எங்களுக்கு ஒரு வருஷத்தை தந்திருக்கிறார். அநேகர் இந்த நாள்ல இந்த பூமியில இல்லை பாருங்க. நானும் நீயும் இருப்பதுனால் நாம் பெரியவர்கள் கிடையாது. எல்லாம் ஒரே ஒன்று என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை, தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய அன்பு. அதனாலே நாம் இருக்கிறோம். ஹாலலூயா. ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்துல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா? உங்கள் ஒருவருக்கும் கவலையே வரக்கூடாது. நீங்க ஒருவரும் கவலையா இருக்கவே கூடாது இல்லையா? 40 நாள் சாப்பிடாத ஆக்கள் மாதிரி உங்களை நான் பார்க்கவே கூடாது பாருங்க. ஹாலலூயா. இந்த வார்த்தை சொன்னதுக்கு அவங்கயாவது வந்து சிரிங்க என்னை பார்த்து. ஹாலலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஹாலலூயா. இந்த வருஷத்துல கிருபை உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவனுடைய அன்பு உங்களுடைய குடும்பத்தில் நிறைந்திருக்கட்டும். பரலோக சந்தோஷம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கிட்டுக்கும். மகிழ்ச்சியாக இருங்க. இந்த பூமியில ஒரு குடும்பத்துக்கு தேவையான ரெண்டு காரியம் என்ன தெரியுமா? ஒன்று சமாதானம், அடுத்தது சுகம். இந்த கடந்த நாட்கள்ல ஜேமங்காரனுங்க எல்லாம் போய் சொன்ன என்ன தெரியுமா? புது வருஷ வாழ்த்துக்களை முன்னுக்கே சொல்லுவார்கள். கொஞ்சம் பேருக்கு சுகம் வேணும் என்று சொல்லுவார்கள். என்ன ஐயா, படம் இருக்குது, எல்லாம் இருக்கு, எனக்கு சுகம் வேணும். அதை சொல்லு. நான் என்ன டபுள் கணக்கு உனக்கு சுகம் உண்டாகட்டுக்கும். டபுள் கணக்கு உங்களுக்கு எல்லாம் சுகம் உண்டாகட்டுக்கும் பாருங்க இல்லையா? நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. முதிர் வயதில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் சந்தோஷமாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெருமையாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பமாகும். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் எல்லாரையும் தேவனுடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை நான் பார்த்து சீக்கிரத்தில் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமாக வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா.
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வியாக்குவேன்.
திருப்பி வாசிங்க.
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வியாக்குவேன்.
தேவன் இந்த வருஷத்துல உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு முன்பாக போகிறேன். யார் போகிறது? நான் உனக்கு முன்பாக போகிறேன். யாரு உங்களுக்கு தெரியுமா? யதார்த்தமாக பிள்ளைகளுக்கு முன்பாக தகப்பன் நடந்து சென்றால் பிள்ளைகள் தைரியமாய் நடந்து செல்வார்கள். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு காரியம் வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? என் தகப்பன் முன்னுக்கு போய் கொண்டு இருக்கிறார். என் தகப்பன் முன்பாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறார். ஆகையினால மிதித்து நட, கண்ணை மூடிக்கொண்டு நட, தகப்பனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நட. ஏன்? தகப்பன் மீது இருக்கிற அவ்வளவு நம்பிக்கை. ஆகையினாலே தேவனுடைய நாமத்திலே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், இந்த வருஷத்துல தேவனுக்கு பின்பாக நடங்க, தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை அவர் நேராக்கி விடுவாராம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உன் வாழ்க்கையில நடக்க போகிற எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? தேவன் பரமபிதா உனக்கு முன்பாக போய்கொண்டு இருக்கிறார். தேவன் உனக்கு முன்பாக போய்கொண்டு, நான் உனக்கு முன்னே போ காணலானவைகளை செவ்வியாக்குவேன். சில வேளைகளில் நமக்கு வழி தெரியாமல் போய்விடும் பாருங்க. எல்லாம் சொத்தியாக இருக்கிறது வழிகள். கடந்த வருஷத்திலே அநேக அனுபவங்கள் நமக்கு தேவை. அதன் மத்தியிலே நாம் படிக்கக்கூடியதாக இருக்கும். கடந்த வருஷத்திலே விட்ட அநேக பிள்ளைகளை இந்த வருஷத்திலே விடாதிருங்கள். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பின்பாக நடவுங்கள், தேவனுக்கு பின்பாக நடவுங்கள், இயேசுவுக்கு பின்பாக நடவுங்கள். அநேகர் மனிதருக்கு பின்பாக நடந்து, அநேக அரசாங்கத்துக்கு பின்பாக நடந்து, அநேக காரியங்களுக்கு பின்பாக, கடைசியில் ஒன்றுமே நமக்கு இல்லை. ஆகையினாலே என் வாழ்க்கையிலே எனக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை என் தேவன் சரிப்படுத்துவார், என் தேவன் நேராக்கி தருவார். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவன் அதை சரிப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள், எது நடந்தாலும் அதை குறித்து யோசியாதிருங்கள். அந்த பிள்ளையை உருவாக்கிற தகப்பனுக்கு தெரியாமல் எதுக்கும் இந்த வருஷத்திலே நடக்க போகிறது கிடையாது. அநேக காரியங்கள் தாய் தகப்பன் மாருக்கு புரியாமலே இருக்கும். ஆனால் தேவன் உன் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்கள் வாழ்க்கையிலே கோணலானவைகளை நேராக்குவார் என்பதை மறந்து விடாதே. எல்லா தாய் தகப்பனுடைய விருப்பமும் தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதே. எல்லா தாய் தகப்பனுடைய விருப்பமும் என்ன? எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் நடந்து போவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு பின்பாக நடக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வாழ்விலே வருகிற எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் அவர் தேவன் சரிப்படுத்துவார். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பின்பாக நடந்து சென்றார்கள். தேவ மனுஷன் நடந்து கொண்டு போகிற பொழுது இஸ்ரவேலர் அவர்களுக்கு பின்பாக போனார்கள். இஸ்ரவேலர்கள் ஜோர்தான் நதியை சந்தித்தார்கள், சிவந்த சமுத்திரத்தை சந்தித்தார்கள், எரிகோ மதிலை சந்தித்தார்கள், வனாந்திரத்தை சந்தித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் எல்லா இடத்திலையும் அவர்களுக்கு வழிகளை திறந்து விட்டார் என்பதை மறக்காதிருங்கள். கடந்த வருஷத்திலே நான் கண்டுகொண்ட சிலது சிறிய காரியங்களை கண்டு விசுவாசிகள் பயந்து விடுகிறார்கள். பிள்ளையுடைய வாழ்வில் சில பிரச்சனைகளை கண்டு பயந்து விடுகிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். தேவன் நடந்து செல்லுகிற பொழுது கோணலான எல்லாவற்றையும் அவர் நேராக்கி தருவார் பாருங்க. இந்த பாருங்க, இந்த தேசத்திலே நாம் அநேகர் இருக்கிறோம். அநேகரிடத்திலே கல்வி இருக்கிறது, அநேகரிடத்திலே பணம் இருக்கிறது, அநேகரிடத்திலே காரியங்கள் இருக்கிறது. எது இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பதை போல ஒரு சந்தோஷம் தாய் தகப்பனுக்கு கிடைக்கவே கிடையாது. இன்னைக்கு அநேக முதிர்ந்த தாய் தகப்பன் மாதிரி இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கும் நல்லா இருக்க வேண்டும் என்பதே உங்கள் விருப்பமாகும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிள்ளைகள் உருவாக்கி பேர பிள்ளைகளை கண்டு எந்த பிள்ளையை கண்டாலும் வயது முதிர்ந்து 80, 70, 75 வயது உள்ளவர்களுக்கு என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும். ஐயா, உன் பிள்ளைகளுக்கு பிள்ளை இருக்கிறது, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் விருப்பம் என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும். நீ நம்புகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு கட்டுக்கடை. இந்த வருஷத்திலே உன் வாழ்க்கையிலே வருகிற எல்லா கோணல்களையும், எல்லா சொத்திகளையும், எல்லா குறுக்குகளையும், எல்லா வழிகளையும் அவர் நேராக்கி உன்னை நடந்து போக செல்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்திலே தரையை போல நடந்து போனார்கள். இப்படியே பேசிட்டு இருந்தா கன நேரம் எடுத்துருவேன் பாருங்க. அதனால நான் இன்னும் ஒரு வசனத்துக்குள்ள போகிறேன். உபாகமம் 31:8 வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சீக்கிரமாக வாசிங்கள். உபாகமம் 31.
கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார்.
திருப்பி வாசிங்க.
கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான்.
இந்த வருஷத்திலே கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியால் நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ கண்ணீர் விட வேண்டாம். நான் யோசித்த ஆண்டவரே, என்ன வார்த்தைகளை பேச, ஒரு கட்டளையாக ஒரு கற்பனையாக சில வார்த்தைகளை கொடுத்து விடுவதா, அல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுவதான்னு சொல்லி யோசித்து கன நேரம் நான் யோசித்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் பேசுகிற வார்த்தைகள் எனக்கு உள்ளத்தில் இருக்கிறது. கடந்த வருஷம் என்ன பேசினேன்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல இருக்கிறபடி நான் ஆண்டவர் சொன்ன இந்த கொஞ்சம் ஆசீர்வதித்து பேசு இல்லையா, எல்லாரும் நல்லாக மகிழ்ந்து சந்தோஷமாக இந்த நாட்களை கழிக்கட்டுக்குமே என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தை குறித்து ஒரு உள்ளம் எனக்குள்ள இருக்கிறபடி நான் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். யார் போகிறார் உனக்கு முன்பாக? எனக்கு முன்பாக? உங்களுக்கு முன்பாக நானா போகிறேன்? உங்கள் அன்பின் போதகரா போகிறார்? உங்களுக்கு முன்பாக போகிறது யார் தெரியுமா? கர்த்தர். அவர் மாறாதவர். முதல்ல சொன்ன வார்த்தைக்கு எனக்கு ஒத்து போகுதா? அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறாரப்பா. வீரர்களை போல நடந்து செல்லுங்க இந்த வருஷத்துல, நிமிந்து நடந்து செல்லுங்க. கவலை, கண்ணீர், துன்பம், துயரம் மனிதனோட ஒட்டினது ஒட்டினது, ஆனாலும் உனக்கு முன்பாக போகிறது கர்த்தர். நிமித்தி நடந்துச்சு. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். யாரோட இருப்பாரு? உன்னோடுதான்ப்பா இருப்பாரு, என்னோடுதான் இருப்பாரு, இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரோடும் இருப்பாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபையில இருக்கிற பிள்ளைகளோடும் இருப்பார். அதனால நீ பயப்படாத, அதனால நீ பயப்படாத, அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, விலகுவதில்லை. அநேகர் கடந்த வருஷத்துல என்ன தெரியுமா யோசித்தாங்க? ஆண்டவர் என்ன விட்டு ஓடிட்டாரோ. இந்த பாருங்க, ஆண்டவருக்கு இந்த விட்டுட்டு ஓடுற பழக்கம் எல்லாம் கிடையாது. அவர் நின்றே பிடிப்பார். செங்கடல் வந்தாலும் நிற்பார், எரிகோ வந்தாலும் நிற்பார், ஜோர்தான் வந்தாலும் நிற்பார், வனாந்திரத்துக்குள்ள போனாலும் நிற்பார். அவர் நின்று கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். அந்த வருஷத்தை எடுத்து நீங்க அலசி பாத்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனை, இவ்வளவு துன்பம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கண்ணீர், பிள்ளைகளால, உறவுகளால, எல்லாத்திலும் நீர் என்ன எங்கே ஆண்டவர? உன்னோடாப்பா இருக்கிறேன், உன்னோடுதான் இருக்கிறேன், நான் எங்கேயும் போகல, உன்னோடுதான் இருக்கிறேன். நீ பேசாதபடியினால நானும் பேசுகிறது இல்லை, இதான் பிரச்சனை. நீ என்னோடு பேசுறதில்ல, அதனால நான் உன்னோடு பேசுறதில்ல. வழங்குறதா? வழங்குறதா? இன்னைக்கு அதையே நான் சொல்லுகிறேன். ஒருவர் ஆண்டவரும் ஒரு தேவ மனுஷனும் கடற்கரையிலே நடந்து போனார்களா? நான் சொன்ன காரியம் தான் திரும்பவும் சொல்றேன். ரெண்டு பேரும் நடந்து போகிறார்கள், ரெண்டு பேரும் நடந்து போகிறார்கள், பேசுகிறார்கள், ஆறி மாறி ஆறி மாறி பேசுகிறார்கள், பேசுகிறார்கள். அலை வந்து மோதுகிறது, அலை திரும்பி போகிறது, திரும்ப வந்து மோதுகிறது, திரும்ப அலை போகிறது. மனுஷன் திரும்பி பார்த்தால் ஒரே ஒரு காலடி நடந்து ஒரு மனிதன் நடந்து போகிறது போலவே இருந்தது. அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, இவ்வளவு துன்பம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டங்கள் வருகிற பொழுது என்னை தனிய விட்டுட்டு போயிட்டீரே, என்னை தனிய விட்டுட்டு போயிட்டீரே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், வேதவசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் கிடையாது ஐயா, அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் கிடையாது. ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? யா மகனே, அந்த பாத அடிகள் அவைகள் உன்னுடையது கிடையாது, அவைகள் என்னுடையவைகள். நீ என் கரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாய், நான் உன்னை அதன் பக்கத்தில் தூக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அநேக தடவை தேவன் நம்மளோடு இருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம், மறந்து விட்டு நாம் புலம்புகிறோம். ஆண்டவரே, 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 உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற விதத்திலே தெய்வத்துக்கு கண்ணிருக்குதான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிற நீயும் நானும் தேவன் ஒருபோதும் என்னை விட்டு விலகவே விலகார் என்ற நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை கடந்து செல்லுங்கள், இந்த வருஷத்தில் கடந்து செல்லுங்கள். அதுவே பெரிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதே கிடையாதா? உன்னை அவர் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைப்பா, நான் உன்னை மறப்பது, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, அவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, விட்டா என்ன உனக்கு? அந்த பிரதர் என்னோட கதைக்கிறது இல்ல, கதைக்காமட்டா இவன் என்ன பிரச்சனை? தேவனை நோக்கிப்பா. அவங்க என்ன கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே. புலம்பி 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 வருஷங்களை கழித்துக் கொண்டு இருக்கிற வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கைவிடுவது போல இருக்கலாம், காட்டு அடிக்கிறது போல இருக்கும் பாருங்க, ஆனா அடியாது. நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, தேவன் உன்னை கைவிடுவதில்லை. பாருங்க மனுஷன், நாம கைவிடலாம், நாம உங்களை கைவிடலாம், நாம உங்களை கைவிடலாம், ஆனா தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், உன் மீது நோக்கமாக இருக்கிறவர், அவர் உன்னை கைவிடுவாரோ? வேதம் அப்படி சொல்லலையே, வேதம் அப்படி சொல்லலையே. அதனால இந்த பாருங்க, உங்களுக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நபருக்கு மாத்திரம் வைத்து பிரசங்கிக்கிறது போல பிரசங்கிக்கிறேன். தேவன் இந்த வருஷத்தில் உன்னை கைவிடவே கைவிட மாட்டார், உன் பிள்ளைகளையும் கைவிடவே கைவிட மாட்டார். இதை நம்பு, இதை நம்பு. ரோட்ல போற வர்ற கிற நியூஸ் யூஸ் எல்லாவற்றையும் பொய்யான காரியத்தை நம்புற உலகத்தில் நான் உனக்கு சொல்லுகிறதை கேள், தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடுவது இல்லை, உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படாதீங்கப்பா, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. எது எடுத்தாலும் பயந்து போயிடுறது ஆண்டவர். பயமா இருக்க, என் பிள்ளைகளை குறித்து பயமா இருக்கு, என் குடும்பத்தை குறித்து பயமா இருக்குது, என் சொத்து பத்துக்களை குறித்து பயமா இருக்கு. அதுக்கு நல்லாய் பயப்படு ஆண்டவரே. இதுக்கு பயமா இருக்கு, எதுக்கு, அதுக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. நீ பயப்படாதரே. ஏன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உன் ஆண்டவராய் இருக்கிறேன், நான் உன் ரட்சகராய் இருக்கிறேன். ஐயா, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதிருங்க. தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடவாது, நடப்பது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நடவாது, நடக்கவே நடவாது. ஆகையினாலே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சில பேருக்கு சில செய்திகள் வந்தன கலங்கி போய் விடுவார்கள், மண்ட கலங்கிட்டுவார்கள். என்ன பிரதர் மண்ட கலங்கிட்டுது, சிஸ்டர் என்ன மண்ட கலங்கிட்டுது, சொன்ன செய்தியோட நான் சரி, ரெண்டு நாள் ஆராதனைக்கு இல்ல, என்ன மண்ட கலங்கிட்டு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் உன்னோடு இருக்கிறார், ஆகைய நாளை நீ கலங்காத. ஐயா, ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழும் வரைக்கும் அநேக செய்திகளை கேட்டு கலங்குகிற நாட்கள் உருவாகும், உண்டாகும், அதை தவிர்க்க முடியாது. உலக ரீதியிலே, அரசாங்க ரீதியிலே, தேச ரீதியிலே இன்றைக்கும் தேசம் கலங்கி கொண்டுதான் இருக்கிறது. பொலிட்டிக்கல் அவங்களோட மண்ட கலங்கித்தான் போயிருக்கிறது. ஆனால் நீயும் நானும் தேவனை ஆராதிக்கிற நாம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிற நாம், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற நாம் ஒருபோதும் கலங்கி போகவே கூடாது, எந்த காலத்திலையும் கலங்கி போகவே கூடாது. பாருங்க, எல்லாரும் பாட்டு படிப்போம் இல்லையா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். காலமும் நேரமும் வருகிற பொழுது, ஒவ்வொருத்தரும் பார்க்கிற பொழுது எங்களுக்கே பயமா இருக்குது. ஆகையினாலே கலங்காதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை குறித்து கலங்காதிருங்கள், வேலை இல்லையா கலங்காதிருங்கள், பணம் இல்லையா கலங்காத, நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறவில்லையா கலங்காத. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. பெய்கிற மழை நிற்கிற ஒரு நாள் இருக்கிறது, அடிக்கிற காற்று அமருகிற ஒரு நேரம் இருக்கிறது. உன் காரியத்தை குறித்து கர்த்தர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே கலங்காத, ஆகையினாலே திகையாத. உன் பிள்ளைகளின் காரியம், உன் குடும்பத்தின் காரியம், உன் உறவுகளின் காரியம், உன் நண்பர்களின் காரியம், உன் சமுதாயத்தின் காரியத்தை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, பின்னுக்கு பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் கவலைப்பட்டது வீடு என்று சொன்னவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் கண்ணீர் விட்டு அழுதது வீடப்பா, நான் ஓடி ஓடி பத்து பேரை தேடினது வீண், ஒன்றுமே நடக்கல. நடக்க போறதுதான் நடக்கும், நடக்க கூடாது உன் வாழ்க்கையிலே நடக்காது, நடக்கவே நடக்காது. அதனால நீ என்னட்ட சொன்னா போல எது நடக்க, மாற்றம் வரப்போறதும் கிடையாது. தேவன் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை தூக்கி கொண்டு நடக்கிறார், அவர் உன்னை சுமந்து கொண்டு நடக்கிறார், அவர் உன்னை கைவிடவே இல்லப்பா. எந்த காலத்திலையும் மனுஷர்கள் சொல்லுவார்கள், கைவிட்டு விடுவார்கள், மனுஷர்கள் பல காரியத்தை பல வாக்குகள் கொடுப்பார்கள், உடைத்து விடுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நான் வாக்கு மாறுவதற்கு மனுஷன் கிடையாது, பொய் சொல்லுவதற்கும் மனுஷன் கிடையாது. பட் இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த வருஷம் உன் வாழ்விலே நிறைவேறிய ஆகும். நம்ம அதை கைகொள், அதன் பின்பாக அந்த வார்த்தையை சுமந்துகள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், மறக்காதிருங்கள். அவர் உன்னுடனே இருக்கிறார், மறக்காதிருங்கள். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, மறக்காதிருங்கள். உன்னை கைவிடுவதும் இல்லை, மறக்காதிருங்கள். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கடந்த வருஷத்துல எத்தனையோ பாதைகளை தாண்டி நாம் வந்தோம். இன்னைக்கு நாம் இவ்வளவு பேரும் இங்க இல்லையா? கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தலையா? தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்தலையா? எவ்வளவோ யோசித்தோம், எவ்வளவோ சிந்தித்தோம், எவ்வளவோ கண்ணீர் விட்டோம், எவ்வளவோ புலம்பினோம், எவ்வளவோ பேசினோம், இருதயம் நொந்தது, எவ்வளவோ காரியங்களை விட்டு கலங்கி அடித்து யோசித்தோம். ஆனாலும் தே நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீங்க, ஒருபோதும் மறந்து விடாதீங்க. என்ன மறுவசனம் பாப்பமா? ஹல்லேலூயா பாப்பமா? வாசிங்க ஏசாயா 46:4 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:4 வாசிங்கள். ஹல்லேலூயா 46:4.
உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்,
செய்வேன்.
நிறைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்,
தாங்குவேன்.
நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன்,
ஏந்துவேன்.
சுமப்பேன், தப்புவிப்பேன்.
இந்த வசனத்தை வாசித்து சரியான சந்தோஷம் பாருங்க. அந்த வசனம் எங்க தொடங்க தெரியுமா? முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் தாங்கினாராங்க. முதிர் வயதுல இருக்கிற அம்மாக்களே, ஐயாக்களே, அப்பாக்களே, நான் சொல்லுகிறதை கேளுங்க. அவர் முதிர் வயது வரைக்கும் உன்னை கொண்டு நடத்துவா. இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நடத்துறாங்களோ இல்லையோ, அவங்களை குறிச்சு நான் தப்பா சொல்ல விரும்பல, ஆனாலும் நடத்துறாங்களோ இல்லையோ, அல்டசாம் முதியோர் உள்ளம் நிறையதோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது முதிர் வயது வரைக்கும் தேவன் உங்களை நடத்துவாரா? ஹல்லேலூயா. எனக்கு யாரோ ஒருவர் இந்த வாட்ஸ்அப்ல ஒரு காரியம் சொல்றேன், கவனமா கேளுங்க. யாரோ ஒருவர் எனக்கு தெரியல யார் அனுப்பினீங்கன்னு சொல்லி பலர் அனுப்பினது போல இருக்கு. அதுல ஒரு தகப்பனும் ஒரு தாயும் சேர்ந்து அவருடைய தாயாரை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். பேரப்பிள்ளைகள் இவைகளை கவனித்துக் கொண்டிருந்து வீட்டில இருந்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள். தகப்பனும் தாயும் சேர்த்து விட்டு வந்து டிராமாவா இல்ல உண்மையா எனக்கு எதுக்கும் தெரியல, ஆனா பார்த்தேன் இருக்கிறாங்க, இருந்து நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சிறு பிள்ளைகளை கேட்கிறாங்க, அம்மம்மா இனி திரும்ப வரமாட்டாவா? இல்ல வரமாட்டாங்க. ஏன்? எங்க அப்பா அம்மாவும் கொண்டு போய் அந்த முதியோர் உள்ளத்துல சேர்த்துட்டாங்க, அவங்க இனி வரமாட்டாங்க. ஆட்டப்பள்ளி என்ன தெரியுமா சொல்லிச்சுது? நாங்களும் வளர்ந்து பெரியால் ஆன பிறகு எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கொண்டு போய் எங்க சேர்ப்போம்? அங்க சேர்ப்போம். சாப்பிட சாப்பாடு தாய்க்கு வயகாச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறேன்? இந்த வருஷத்திலே கடந்து செல்லுகிற போன வருஷத்திலே அநேகர் நாம இந்த வருஷத்துல இருப்ப முடிச்சுள்ள நாம எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல. காலங்களும் நேரங்களும் உலகமும் சுத்துகிற சுத்தலை பார்க்கிற பொழுது இந்த வருஷத்திலே நாம் இருப்போமா என்பது நமக்கு கேள்விதான். அநேக பேசுகிற பொழுது சொல்வார்கள், அடுத்த வருஷம் இருப்போமோ தெரியாது, அடுத்த வருஷம் நிப்போமோ தெரியாது, போன வருஷத்துல இருந்தவங்க எல்லாம் இந்த வருஷம் இந்த ஆராதனையில் இருப்போமோன்னு சொல்லி நாம நினைக்கல. அதுக்குரிய கரண்டி நம்மகிட்ட கிடையாது. பாருங்க, இந்த தேசத்துல உடுப்புக்கே கரண்டி இருக்கு தெரியுமா? 14 நினைக்கிறேன், திருப்பி கொண்டு கொடுக்கலாம் இல்லையா? அதை அநேக தவறா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒன்னு எடுத்துக்கொண்டு போய் கல்யாண வீட்டுல நல்லா போட்டுட்டு என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்கன்னு சொல்லி போட்டு அதையே திருப்பி கொண்டு கடையில கொடுத்துட்டு காசு பண்றாங்கன்னு சொல்லி கேட்டேன். நீங்க செய்யல எனக்கு தெரியும். என்ன கரண்டி இருக்கிறது? 14 உடுப்புக்கு கரண்டி. ஆனா அடுத்த வருஷம் ஆராதனையில நீ நாடு நிப்பமான, ஐயோ ஐயோ ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை. மனுஷன் அவ்வளவுதான். காலியாய் வந்தோம், காலியாய் போவோமே, மாயமே மாயமே எல்லாமே விட்டு செல்வோமே, எல்லாமே விட்டு செல்வோமே. ஆகையினால முதிர் வயது வரைக்கும் தேவன் உன்னை, வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, பிள்ளைகள் பார்த்தாங்களோ இல்லையோ, தேவன் உங்களை முதிர் வயது வரைக்கும் நடத்தி செல்வார். முதிர் வயது ஆக்கள் சொல்றதுக்கு பதில நீங்க எல்லாம் ஏன் சொல்றீங்க? முதிர் வயதுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ஆமென். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது வரைக்கும் நான் அப்படி உங்களை தாங்குவேன். நரை வயது, நரை வயது இன்றைக்கு 20லையும் 30லையும் 40லையும் 50லையும் நரைக்குது, நரைக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுற என்ன தெரியுமா, முதிர் வயது. அன்றைக்கு வேதம் சொல்லுகிற அடுத்த பக்கம் முதிர்ந்த நரை தலைமுறைக்குள்ளாக எழுந்து நில்லுன்னு சொல்லுது. நல்லா எனக்கும் கொஞ்சம் நரைச்சி இருக்குது பாருங்க, எழுந்து நில்லுங்க வழங்கறதா. ஆகையினாலே நரை மயர் வரும் அந்த காலம் வரைக்கும் தேவன் உங்களை நடத்துவாராம்ப்பா. இன்னைக்கு நரைச்ச தலைமையும் தெரியல, நரைக்காததும் தெரியல, எங்கு எழும்புறதுன்றது எனக்கு பிரச்சனை, எங்க எலும்புறன்னு எனக்கு பிரச்சனை. திடீரெண்டு கரப்பா இருக்குது, சிறீரெண்டு பார்த்தா வெள்ளியா இருக்குது, அதனால எனக்கு அது பிரச்சனை. ஆனா வேதம் என்ன சொல்லுது, முதிர் வயது நரைத்து இருக்கிற அந்த நாள் வரைக்கும் தேவன் உன்னை காப்பா, தேவன் உன்னை காப்பா. அதானப்பா இன்பம் பாருங்க, இன்பம் பாருங்க. ஆகையினால முதிர்ந்த வயதுள்ளவர்கள், வயது சென்றவர்கள் கலங்காதிருங்கள், தேவன் உங்களை காப்பார், ஆண்டவர் உங்களை காப்பார். நாம உங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், தாய் தகப்பனாக இருக்கு, தங்கள் பிள்ளைகளை நம்பி இருப்பார்கள். அது எங்களுடைய தேசத்துடைய ஒரு முறை. ஆனா ஜெர்மன்ல இருக்கிறவங்க அப்படி கிடையாது, 18 வயது முடிஞ்சா அப்பா இருக்கிற தெரியல, அம்மா இருக்கிற இல்ல. நான் யோசித்தேன், இல்ல அரவாசி பிள்ளைல காட்டிலும் இதுவரைக்கும் படி சொல்றாங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான் எனக்கு போதில்லையா, நான் பேசுகிறேன் வசனம் அப்படி இருக்கு அப்படினால எங்கே ஆகலன்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா. இவ்வளவு நேரம் சுட்டா வடி வடி வச்சுடுவாங்க போல இருக்கு. நீங்க வடி வண்டி கொடுத்தீங்களா, இல்லாட்டி ரொலி ரொலியா வண்டி கொடுத்தீங்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஏந்துவாரப்பா, தேவன் நம்மளை சுமந்து செல்வார். உங்களுக்கு தெரியுமா, தாய் தகப்பன் தங்கள் பிள்ளைகளை சுமக்கிற விதம் வேற. ஒரு புரத்தியார் வந்து ஒரு பிள்ளையை தூக்குற பொழுது இப்படி தூக்குவார், ஆனால் ஒரு தாய் ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை சுமப்பது வேற விதம். அதை போல தேவன் நம்மளை சுமப்பாரா? வேறொருடைய பிள்ளையை தூக்குற பொழுது எல்லாரும் அப்படி இப்படித்தான் தூக்குவார்கள் இல்லையா? சில பிள்ளைகளை பிடிக்கும், சில பிள்ளைகளை பிடியாது, ஆனாலும் தூக்குவார்கள். இந்த சண்டை ஸ்கூலுக்கு டீச்சர் மார்க் போயிருந்து தூக்கம் எல்லா பிள்ளைகளும் தூக்கித்தான் ஆகணும், விரும்பிதான் இல்லையோ. ஆனால் தேவன் என்ன சொல்றார், நான் உன்னை சுமப்பேன். எப்படி? தோளின் மேல போட்டு சுமப்பேப்பா, தோளின் மேல போட்டு சுமப்பேன். கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, துயரப்படுறியா, வேதனைப்படுறியா, உன்னை நான் போட்டு சுமப்பேன். உங்களுக்கு தெரியுமா, தாய் தகப்பன் தங்கள் பிள்ளைகள் அழுகிற பொழுது இரவு பகலாக முழிச்சிருப்பார்கள். முழிச்சிருக்காத தாய் தகப்பன் மேல கையெழுத்தி காட்டுங்க. எல்லாரும் இரவு பகலா தங்கள் பிள்ளைகளை போட்டுட்டு இருந்து முழிச்சு 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 முழிச்சு, ஏன் பிள்ளை அது வேதம் என்ன சொல்லுகிறது, உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவனப்பா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க, ஒரு பிள்ளைய ஒரு மதில தூக்கி விட்டு விட்டு தகப்பன் பாயன்னு சொல்லிச்சுனா உடனே பாய்ந்து விடும். ஆனா வேறு ஒருத்தன் போயிட்டு பாய் சாக்லேட் தாரே, பாய் காசு தாரே, பாய் அது வண்டி தாரேன்னு சொன்ன புள்ள பாயவே பாயாது. அந்த பிள்ளைக்கு அந்த அந்த மனுஷன் மேல நம்பிக்கையே கிடையாது. ஆனா என் ஆண்டவர் இருக்க, நான் உன்ன தாங்கினேன், குதியா, நான் உன்ன தாங்குறேன், நட. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு எந்த நம்பிக்கையில நடந்து போனார்கள், தேவனங்களை நடத்தி செல்லுகிறார், ஆண்டவர் என்னை நடத்தி செங்கடல, செங்கடலா குளம் ரெண்டாக பிளந்தாலே நான் நடக்க மாட்டேன். ஆனா சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்த பொழுது கடந்து என்ன தெரியுமா, அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை சுமந்து செல்வார். என்னப்பா, என் தகப்பன், ஐயா தகப்பனாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், அந்த பிள்ளை மற்றவர்கள் நம்புறதை விட என்னை நம்புவார்கள். துதிங்கடான்னு சொன்னா குதிப்பாங்க, துள்ளுங்கடாண்டா துள்ளுவாங்க. அநேக தாய் தகப்பன் தாய் தகப்பன்மாரை பார்த்துக்க அவர்கள் முழங்கால இருந்து பிள்ளைகளை தூக்கி போட்டுட்டு தவண்டு செல்லுவார்கள், தவண்டு செல்லுவார்கள், தவண்டு செல்லுவார்கள், அங்கேயும் இங்கேயும் தவண்டு செல்லுவார்கள். வழங்குறதா, அதை பார்க்கிற பொழுது தேவன் என்னையும் உன்னையும் இப்படித்தான் இந்த வருஷம் முழுத்திலும் சுமந்து செல்லுவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழங்கிச்சுதா, வழங்கிச்சுதா? நான் சுமப்புவேன். அடுத்தது என்ன செய்ய, நான் தப்புவிப்பேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும். போன முறை நான் பேசின வசனங்கள் இதுல கொஞ்சம், அவர் என்னை தப்புவிப்பாரா? உங்களுக்கு தெரியுமா, வேதம் சொல்லுகிறது மரண, இதோட நான் முடிச்சிடறேன். ரெண்டு மூன்று வசனங்கள் எடுத்து வச்சுக்கான, நான் இதோட முடிச்சிடறேன். வேதம் சொல்லுகிறது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்று சொல்லி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கடந்த வருஷத்துல எத்தனை தடவை மரணத்தை தாண்டி வந்தீர்கள்? ஆனா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியவே தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. நான் சொன்னாலும் புரிய போவதே கிடையாது. அரவாசி நூறுல நூற்றம்பதுல பின்னார வர்ற கார் அடிபட்டு போயிடும், ரெண்டு பேர் மறைத்து விட்டார்கள் என்று செய்தி. ஏன் உங்கார் மாத்திரம் ஒரு செகண்ட்ல முன்னுக்கு போச்சுது? ஊர்ல இருக்கிற உருக்கள் எல்லாம் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் புறா காய்ச்சல் அந்த காய்ச்சல் எல்லாம் வந்து அரவாசி சேர்த்து போது, உனக்கு மாத்திரம் வரலையே. அதை நான் பெருமைப்படுறதுக்கு நான் சொல்லலப்பா, நான் அதுக்காண்டி நான் சொல்லல, ஏதோ நாங்க பெரியவங்கட்டு சொல்றதுக்கு அதுக்கு நான் சொல்ல வரல. தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் விளங்குறதா? நான் உன்னை தப்புவிப்பேப்பா, நான் உன்னை தப்புப்பேன். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இன்னைக்கு அநேகர் நமக்குள்ள இருக்கிற சின்ன காரியத்தை வைத்து இழு இழன் இழுத்து அழு அழன் அழுது மனிதருக்கு அநேருக்கு அழுது கண்ணீரே இல்ல வத்தி போயிட்டுது. என்னன்னு கேட்டா அவங்க பிரச்சனையை விசாரிச்சா நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே இருக்கு இல்லையா? ஆனா நம்முடைய தேசத்துல எத்தனையோ பிரச்சனைகளோடு ஜனங்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுத்திலும் எவ்வளவோ பேர் வாழ்க்கையே இல்லையே என்று சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவோ காரியங்கள் நெருக்கி இருக்கிறாங்க. ஆனா நமக்கு சின்ன காரியங்களை வச்சிட்டு இருந்து அழுதுட்டு இருக்கான். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் உன்னை தாங்குகிறேன், உன்னை தாங்குகிறேன்பா, உன் பிள்ளைகளை நான் தாங்குகிறேன், எல்லாரையும் நான் தாங்குகிறேன், வேற ஒருவரும் இல்லை, நான் தாங்குகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளோடு நான் நிப்பாட்ட விரும்புகிறேன், நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் இதோடு. ஆகவே நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஆண்டவர் நம்மளை இந்த வருஷத்திலே கரத்தை பிடித்து கொண்டு நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க, விட்டுறவே விட்டுறாதீங்க. இந்த வருஷம் உங்களை தேவன் மறக்கவே இல்லை, தேவன் உங்களை கைவிடவே இல்லை, தேவன் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறார், உங்களை கொண்டு செல்லுவார், உங்களை தாங்குவார், உங்களை சுமப்பார், உங்களை ஏந்துவார், முதிர் வயது ஆனாலும் உங்கள் மூடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கிறேன், 122:7 சங்கீதத்தை வாசிங்கள்.
நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
திருப்பி வாசிங்க.
உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்கள் வீடுகளுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே நிறைய சமாதானம் உண்டாவதாக. சிறிய சிறிய காரியங்களிலே உங்கள் சமாதானங்கள் உடைக்கப்பட்டிருந்தால் இந்த வருஷத்திலே தேவன் இரட்டிப்பாக அதை உங்களுக்கு தருவாராக. எல்லா குடும்பங்களும் பிள்ளைகளும் உறவுகளும் சேர்ந்து நிறைந்த சமாதானத்தோடு இந்த வருஷத்திலே கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு கரத்தை தண்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தேவனுடைய சில வார்த்தைகளை கேட்போம். சுதந்திரபுரர் வந்து உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா. சுதந்திரபுரருக்கு எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்காவது சொல்ல இல்லையோ தெரியல, இப்பவே சொல்றேன். புது வருஷ வாழ்த்துக்கள் உங்களுக்கு யாருக்கும் சொல்லாட்டி. கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே இந்த 2018 தேவன் அவருடைய சமூகத்திலே எங்களை கூடி வர செய்து எங்களை அவரோடு கூட இணைத்து ஒரு மாறாத உடன்படிக்கை கூடாக எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்னோட கூட தயவு செய்து வேகமாய் 102:27 வாசியுங்க.
நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாங்கள் இந்த வசனத்துக்காய் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய கிருபைகள் மாறாதது போல நீங்களும் எக்காலத்திலும் மாறாதவராய் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தின இந்த வருஷங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய புதிய சிருஷ்டியாகிய கிரீடம் சூடப்பட்ட நன்மைகளினாலே கிரீடம் சூட்டப்பட்டதும் நெய்யாய் பொழிகிறதுமான பாதைகளுடைய ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே எங்களை உங்களுடைய வாக்குகளோடு நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. மேலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பலப்பட உங்களுக்கு பிரயோஜனப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்னொரு தடவை அதை வாசிங்க எஸ்தர்.
நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை.
ஹலலூயா. பாருங்க, 17 வரும்போது இதே மாதிரி சந்தோஷத்தோடு தான் உள்ள வந்தோம். 17 முடிந்து போயிடுச்சு. இப்ப இந்த 18 முடியத்தான் போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். 19 வந்தா 19 முடியத்தான் போகுது இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், பூமியை மனுஷருக்கு கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். ஆனா அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழப்போகிற ஒரு வாழ்வுக்காக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை தயவு செய்து யாரும் மறந்துவிடக்கூடாது. பூமியிலே நான் பரதேசி என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் தான், தேவனுடைய வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு வேண்டியவைகள் தான். ஆனால் அவைகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இந்த புதிய வருஷத்திலே ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பார்க்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அது எதற்காக என்று சொல்லி சொன்னால், நித்திய நித்தியமாய் அந்த தேவனோடு இடைப்படுகிற ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நானும் நீங்களும் அதை பயன்படுத்தும்படிக்கும் பலப்படும்படிக்குமாக அது கொடுக்கப்படுகிறது. அதை தேவன் எங்களுக்கு கிருபையாய் அளிக்கிறார். விலை கொடுத்து வாங்க முடியாத பொருள்கள் ஒன்று நேரம். அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கிறது. நல்லவனுக்கும் கிடைக்கிறது, கெட்டவனுக்கும் கிடைக்கிறது, அறிவாளிக்கும் கிடைக்கிறது, அறிவில்லாதவனுக்கும் கிடைக்கிறது. எல்லாருக்கும் 24 மணித்தியாலும் ஒரு நாளில் உண்டு. அவருக்கு குறைவாக இவருக்கு கூட வேண்டும் சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. ஆனா நாங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறோம், எப்படி அதை தேவனுக்கு பிரயோஜனமாக நடந்து கொள்கிறோம் என்பது ஒரு கேள்வி. இந்த வருஷம் எதனாலே நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், ஒன்று நேரம், இரண்டாவது பூமியினுடைய அந்த ஓட்டத்தினுடைய பாதை. இந்த ரெண்டு காரியங்களை குறித்து வேகமாக நான் உங்களோடு சில வசனங்களை ஆதாரம் காட்டி உங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்த பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. அதோடு கூட உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வருஷம் இத்தனை வருஷங்கள் எவ்வளவு காலம் உங்களோட இருக்கிறேன் எனக்கு தெரியாது. என்னை ஒரு சகோதரனாய், ஒரு மகனாய், உங்களோட உடன்பிறவாதவராய் என்னை நீங்க அன்பாய் பார்த்துக்கொண்டு என்னை ரொம்ப உண்மையோடும் உத்தமத்தோடும் எல்லாரும் என்னை விசாரிச்சிருக்கிறீங்க. அதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருக்கு முன்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியக்காரனுக்காகவும் என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியக்காரர்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். உங்களுடைய அன்பின் விசாரிப்பு என்னை இன்னும் ஒரு விசை தேவனுக்குள்ளே பலப்படுத்தி இன்னும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான காரியங்களை பேசும்படிக்கு என்னுடைய ஆவியில எப்பொழுதும் ஒரு ஏவுதல் உண்டாயிருக்கும். உங்களுக்கு முன்னாக கர்த்தருடைய நாமத்திலே நான் நிற்கும் வரைக்கும் அவருக்கு பிரியமானதை பேச நான் பிரயாசப்படுகிறேன். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற காரியங்கள் கூட தேவனுக்கு முன்பாக நீங்கள் பிரியராயிருக்கும்படிக்கு நான் பேசுகிறேன். நான் ஏதோ உங்களுக்கு நான் ஐடியா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய ஆலோசனைகள் இவைகள், ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் இவைகள். என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறார். பவுலர் இடத்துல சொல்ற எபிரேயர்ல சொல்லப்படுது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மனுஷருக்கு இல்லையா? இவ்வளவு காலங்கள் அதுல நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் 10 வருஷம் படிச்சுட்டா ஒரு படிப்பை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவன் இன்னும் 15 வருஷம் படிப்பாருன்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், நீங்க அவன் என்ன படிக்கிறான்னு சொல்லி இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு தாய் தகப்பனுக்கு இருக்கிறது போல கர்த்தருக்கு எங்களை குறிச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில தேவன் இத்தனை வருஷங்கள் எங்களை சுமப்பது, அவர் சொன்னாரு, தாயின் கருவிலிருந்து விழுந்தது முதல் என்னையும் உங்களையும் ஏந்தி தப்புவித்து நரை மைது வரைக்கும் சுமக்கிற தேவன். நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. இதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்லையா, ஒத்துக்கொள்றோம் இல்லையா? ஏன்டா இதுல பொய் இல்ல, இது சத்தியமாக இருக்கிறது. அதனால இதுவரைக்கும் எங்களை தாங்கி தப்புவித்த அந்த தேவனுக்கு இந்த வருஷம் நாங்கள் சில உறுதிப்பாடுகளை எடுத்துக் கொள்ளுகிறது நல்லது இல்லையா? புது வருஷம் வரும்போது உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேக உறுதிகளை எடுத்துக் கொள்வார்கள். நான் இப்படி வாழ வேண்டும், இப்படியான தீய பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். சில பேர் அதில் வெற்றி பெறுகிறார்கள், சில பேர் பழையபடியும் தோற்று போகிறார்கள். ஆனால் எங்களுடைய முயற்சியானது கர்த்தரை நோக்கி இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு பிரியம் உண்டாகிற காரியங்களை நாங்கள் அந்த உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறபடினாலே எங்களுக்கு அது வேண்டும். வேதத்தில் யோவான் சொல்லப்படுது, அழிந்து போகிற போஜனத்துக்குரிய கிரியைகளை நடப்பிக்காமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக உங்களுடைய கிரியைகளை நடப்பியுங்கள் சொல்லி. இன்றைக்கு நான் சொல்றேன், முடிந்து போற ஆண்டுகளுக்காக உங்களுடைய கிரியைகளை நடப்பிக்காதல், முடியாத ஒரு ஆண்டுகளுக்காக உங்களுடைய கிரியைகளை நடப்பியுங்கள் சொல்றேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தயவு செய்து, ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார், அதனாலதான் நாங்கள் அழியாம இருக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக எங்கள் மீத வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லையா. இந்த 2017 ஆண்டில எத்தனை பிரச்சனைகளுக்காக நாங்க வந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்கள் உண்டாகி இருக்கிறது தான். அதே நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகளும் எங்களை நோக்கி வந்துதான் சென்றது, அதையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். அதை தாங்குகிற பலனை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். நேரங்களை பற்றி உங்களுக்கு வேகமாய் சில வசனங்களை சொல்லி அதுக்கு பிறகு நான் இந்த ஓட்டத்தை பற்றி வேகமாய் சொல்ல வினச்சுக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், யோபு எழுதின புத்தகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள்லாம் எல்லாம் யோபு 7:6 வாசிங்க, 9:25 வாசிங்க, ரெண்டு வசனங்களையும் வாசிங்க.
என் நாட்கள் நெய்கிறவன் எறிகிற நாடாவில் தீவிரமாய் ஓடுகிறது.
9:25 வாசிங்க.
அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும்.
9:25.
என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும்.
பாருங்க, நெய்கிறவன் எறிகிற நாடா, இது அந்த நாட்கள்ல நடக்கிற ஒரு வேலையை பற்றின வசனம். நெய், ஒரு நெசவு நெய்கிறவன், ஒரு துணி நெய்கிறவன் சுருட்டி வச்சுக்கிற பந்தை அது சிக்கப்படாமல் இருக்கணும்ன்றதுக்காக நெய்யறதுக்கு முதல்ல அப்படி உருட்டி விடுவான். அந்த உருட்டுகிற அந்த பந்து உருண்டு போகிற வேகத்தை விட என்னுடைய நாட்கள் ஓடுகிறது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அஞ்சக்காரரின் ஓட்டத்தை பார்க்கிலும் என்னுடைய நாட்கள் வேகமாக போகிறது என்று சொல்லுகிறார் இல்லையா. அஞ்சற்காரன் என்ன சொல்லுங்க பாப்போம், தபால்காரர். ஆனா அங்க ஒருத்தர் ஓட மாட்டார். முந்தின நாட்கள் எப்படி ஓடினார்கள் தெரியுமா, இதுல இருந்து அது வரைக்கும் ஒருத்தர் ஓடுவார், ஒரு 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என்ன தொடர்ந்து ஓடினா களைத்து போடுவார்கள் சொல்லி இப்படி ரிலே மாதிரி ஓடுவார்கள். அதான் அஞ்சல் ஓட்டம் என்று சொல்லி அதுக்கு பேர் வந்தது இல்லையா. அந்த அஞ்சற்காரருடைய ஓட்டத்தை பார்க்கிலும் வேகமாக என்னுடைய நாட்கள் ஓடி போகிறது. இன்னொரு வசனம் சொல்லட்டா, 120 வயது வரைக்கும் வாழ்ந்த மோசே சொல்கிறார், என்னுடைய ஆயுநாள் எல்லாம் கதையை போல கழித்து விட்டோம் சொல்லி. இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, ஜெர்மனுக்கு வந்து எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் ஓடிவிட்டது, எவ்வளவு காலத்தை நாங்க ஒரு கதையை போல கழித்து விட்டோம். 120 வயது உள்ள ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் சொல்லி சொன்னால் அதை விட 60 வயசுதான் எங்களுக்கு ஆகும் சில வேளையில். அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு சீக்கிரமாய் ஓடிவிடும் என்பதை யோசிங்க. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை தாருகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கு, என்னென்று சொல்லி சொன்னால் சங்கீதம் 31:15.
என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது, சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவளின் கைக்கும் என்னை தப்புவியும்.
ஹல்லேலூயா. பாருங்க, காலங்கள் இவ்வளவு வேகமாக, அந்த காலங்கள் என்னுடைய வாழ்க்கைகள் என்னுடைய முதுமை என்னை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, எங்களுடைய காலங்கள் எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அறியாமல், அவர் நினையாமல், அவர் அனுமதிக்காமல் உங்களுடைய காலங்கள் முடிவு பெறாது. அவர் உங்களை கொண்டு நினைத்த காரியங்களை நடத்தி முடிக்காமல் உங்களுடைய ஆயுள் நாட்கள் முடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், 102 சொல்றார், நான் மாறாதவர் இல்லையா. அவர் இன்றைக்கு இப்படி நினைச்சு நாளைக்கு அப்படி நினைக்கிறவர் அல்ல. ஆரம்பத்திலிருந்து அவர் உங்கள் மேல என்ன நினைவு கொண்டாரோ அதே நினைவாகத்தான் இன்றைக்கு நீங்க இருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் அவர் நினைத்தது நினைத்ததுதான். அவர் உங்களை தன்னுடைய நினைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நடத்தி அதை முடிவிலே கொண்டு போய் பரிபூர்ணப்படுத்துவார். அதனாலதான் அந்த முதல் வாச்சிய வசனம் சொல்லுது, நான் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி கடைசி வரைக்கும் சுமப்பேன், ஏனென்றால் நான் சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு அதை நான் நடப்பு வைப்பேன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆக காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. இந்த 2018 உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டும் தான், உங்களுடைய வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு வேண்டும் தான், உங்களை பலப்படுத்துகிற தேவ வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டும் தான். ஆனால் இவ்வளவற்றையும் தருகிற எங்கள் மாறாத ஒரு தேவன் இருக்கிறார் இல்லையா, அவரை பிரியப்படுத்துறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பங்கு என்ன, எவ்வளவு நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம்? தயவு செய்து நாங்கள் அதை கொஞ்சம் எங்கள் மனதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்தும்படிக்கு இவ்வளவு காரியங்களை எங்கள் வாழ்நாட்களிலே இவ்வளவு காலங்களாய் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறாரே, அந்த கர்த்தரை பிரியப்படுத்தும்படிக்கு நான் என்னுடைய வாழ்நாளிலே எவ்வளவு நேரத்தை அவருக்கு ஒதுக்குகிறேன்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆளுக்கு உதவி செய்துட்டு அந்த ஆள் அந்த நன்றியை மறந்தால் உங்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லையா, நீங்க செய்த ஒரு நன்றியை மறந்தாலே, செய் நன்றி மறந்தாலே உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப கர்த்தர் காலாகாலம் உங்களுக்கு பின்னாலேயே திரிஞ்சு உங்களை கையில தூக்கி தோள்ள சுமந்து, தாய் தகப்பன் இருக்கிறார்களோ இல்லையோ அவர் உங்களை நடத்தி கொண்டே போகிறார் இல்லையா? இல்லையா, எல்லாருக்கும் தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் இருக்கிறார்களா? இல்லையே, ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மறிச்சு போகிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது இல்லையா. அவர் உங்களை அனாதைகளாய் விடுவதில்லை. அனாதி தேவன் உங்களுடைய அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஆராதாரமாயிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் நீக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை புகழவும் தேவனை பாடவும் அவருடைய மகிமையை விவரிக்கவும் எங்களுக்கு கூடும் என்று சொல்லிச்சிருந்தால் அவர் எங்கள் மேல் கொண்டிருந்த அந்த இரக்கம் தான். அந்த இரக்கங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் இந்த சபையிலே நான் இப்பொழுது இருக்கிறதுக்காக. ஏனென்று சொல்லிச்சிருந்தால் ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு தேவன் எனக்கு அனுகிரகம் செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா பிரயோஜனம் இல்லாம மண்ணோட மண்ணா செத்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நன்றி இல்லாத ஒருவனா ஒரு நாள் ஒரு நாள் அவருக்கு முன்னால நான் எழும்பி நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்றைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் எழும்பி நிக்கத்தான் போறோம். எங்களை பூமி திருப்பி கொடுக்கத்தான் போகுது. எங்களுடைய மரணத்திலிருந்து எங்களை திருப்பி எடுக்கத்தான் போறேன். எடுக்கும்போது அவருக்கு முன்னால நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஏதாவது அவருடைய நாம மகிமைக்காக உண்மையோடு சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். திராணிக்கேற்ற மாதிரி எங்களுடைய திராணிக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்வோம். ஆண்டவர் அதுக்கு மேல உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறவர் அல்ல இல்லையா. திராணிக்கு மேல உங்கள்ட்ட அவர் எதிர்பார்க்கிறதே கிடையாது. பவுல் சொல்றார், என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். எதுக்காக சொல்ல தெரியுமா? அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பலவீனத்தில் இருக்கிறனே என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க யாருமே. ஏனென்று சொல்லிச்சுனால் அதிலிருந்து உங்களை பலப்படுத்துறதுக்கு அவருடைய கிருபை தயாராக இருக்கிறது. அது உங்களை பலப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு தான் தெரியுதில்ல. சாக்கு போக்கு சொல்லாதீங்க தயவு செய்து. 17 சாக்கு போச்சுக்கு சொன்ன காரியங்கள் போகட்டும் தயவு செய்து. பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள நான் உங்களை அன்பாயிருக்கிறேன். உலகத்தில் எனக்கு உங்கள் மேல் அன்பு கூற முடியாது. எனக்கு நான் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நான் உங்களை ஒவ்வொரு மேலும் நான் அன்பு கூறுறேன். கிறிஸ்துவ மாதிரி இல்லை, ஆனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களை அன்பு கூறுறேன். ஆனா கிறிஸ்து அதைவிட அதிகமாய் உங்களை அன்பு கூறுறார் இல்லையா. நான் கூட சில வழியில உங்களை கோபிச்சு கொள்ளலாம், ஆனா அவர் உங்களை கோபிச்சு கொள்றவர் அல்ல. மாறாக நல்வழிப்படுத்தும்படிக்கு உங்களோட கூடவே வருகிறவர். நீங்க கண்கலங்கி நிற்கும் போதெல்லாம் இது உன்னுடைய குற்றம் என்று சொல்லி உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு உங்களை கட்டி அணைத்து உங்களை தட்டி கொடுக்கிறவர். நீங்க திரும்பி எழும்போணும் என்றதுக்காக, நீங்க திரும்பி ஓடணும் என்றதுக்காக, நீங்க திரும்பி தேவ சமூகத்தில் வந்து நிக்கணும் என்றதுக்காக உங்களோட முதுகை தட்டி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை குற்றப்படுத்த இல்லை, உங்களை தண்டிக்க இல்லை. மாறாக அநேக சத்ருவினுடைய குற்றங்களுக்கு விரோதமாய், ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற சொல்லுகிறவன் பிசாசுதான். பிசாசுதான் தேவ சமூகத்தில் போயிருந்து எப்பவுமே உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனா தேவன் அந்த அக்கினி கொள்ளியிலிருந்து எடுத்து விடுகிறார் உங்களை. அந்த அக்கினி உங்களை பஸ்பமாக்கி போடாதபடிக்கு, அந்த அக்கினி உங்களை எரித்து போடாதபடிக்கு தேவன் எடுத்து விடுகிறார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சிருஷ்டிகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஒருவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சிருஷ்டியா இருந்தால் நீங்கள் தேவனுக்கென்று ஒரு விஷயம் வைராக்கியம் கொள்ளக்கூடாதா? நான் உங்களை கேட்கிறேன், தேவனுக்கென்று சொல்லி ஒரு விஷயம் வைராக்கியம் கொள்ளக்கூடாதா? தேவனுடைய அன்புக்காக நீங்க வைராக்கியம் கொள்ளக்கூடாதா? தேவன் உங்கள் மேல பரதாபிப்பட்டு உங்களுடைய எல்லா பாவங்களையும் எடுத்துக்கொண்டாரே, அதுக்காக நாங்கள் வைராக்கியப்படக்கூடாதா? இன்னைக்கு அநேகருக்கு நாங்க அப்படித்தான் இருக்கணும். நான் சொல்றேன், ஏன் இல்ல? உலகம் எனக்காக பரதவிக்கல, உலகம் எனக்காக கவலைப்படையில, உலகம் எனக்காக கண்ணீர் சிந்த இல்ல, உலகம் எனக்காக ஒரு வன்சொல்ல கூட ஏற்றுக்கொள்ள இல்ல. ஆனால் நான் அறியாத நாட்களிலும் என் மேல் கரிசனையாயிருந்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அறியாத நாட்களிலும், நான் அவரை தெரியாத போதிலும் என் மேல் கரிசனையான ஒரு தேவன் என்னோட கூடவே வந்திருக்கிறார். நான் அவரை அறியாத போதிலும் அவர் என்னை சுமந்து கொண்டே வந்திருக்கிறார். நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் என்று. அவர் என்ன எங்கே எல்லாமோ கண்டாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய கண்கள் என்னை விட்டு அகலவே இல்லை. என்மேல் நோக்கமாவே இருக்கிறார். எதுக்காக நோக்கமா இருக்கிறார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே நான் ஒரு நாள் வந்து நின்று தேவனுக்கென்று ஏதாவது செய்ய மாட்டேனா என்று சொல்லி என்மேல் மனதுருகுகிற தேவனாயிருந்தார் அவர். அதுக்காக தான் கேட்கிறார், அதே தேவன் உங்கள் மீதும் மனதுருகிறார், அதே தேவன் உங்கள் மீதும் அதே ஏக்கத்தோடு உங்களை பார்க்கிறார். நீங்க என்ன செய்யணும்ன்றதை அவரே உங்களுக்கு சொல்லுவார் இல்லையா? இது நேரத்தை குறித்தது. இப்ப ஓட்டத்தை குறித்து, பூமியினுடைய ஓட்ட பாதை எப்படி இருக்கிறதோ அதுதான் வருஷத்தினுடைய காலங்களையும் குறிக்கிறது. நேரமும் ஒரு கட்டத்தில் இருக்குது, ஓட்டத்தினுடைய பாதையும். அதை குறித்து ரெண்டு மூணு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர்ல 12 அதிகாரம் 1 வசனம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், இருந்தாலும் வாசிங்க. இருக்கா?
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம்.
ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு மேல நிறைய உதாரணங்கள் சொல்லி தேவனுடைய வல்லமையை பற்றியும் தேவனுடைய மகிமையை பற்றியும் சொல்லிட்டு அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், மேகம் போலே திரளான இவ்வளவு சாட்சிகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இவ்வளவு சாட்சிகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் எங்களுக்கு கிட்ட நெருங்கி நிற்கிறது என்ன தெரியுமா? பாவம். நல்லா வளைய கொடுங்க. தேவனுடைய சாட்சி எங்களுடைய வாழ்க்கையிலே சுற்றி சுற்றி இருந்தாலும், தேவனுடைய அனுக்கிரகங்களை வாழ்க்கையில சுற்றி சுற்றி இருந்தாலும், நாங்கள் அதை நோக்கி பார்க்காதபடிக்கு, நாங்கள் அதை மகிமைப்படுத்தாதபடிக்கு, அந்த அந்த மகிமை உள்ள அந்த சாட்சிகளை பின்தொடராதபடிக்கு எங்களை அதை மறைக்கிற மாதிரி எங்களை நெருக்கி சுற்றி நிற்கிறது என்ன தெரியுமா? பாவம். இப்ப பாவம் நீங்களெல்லாம் உடனே பாணிக்கில போய் பயந்தடிச்சு ஓடிடாதபடிக்கு பொறுமை, அது உதறி தள்ளிட்டு, இந்த பவுல் அந்த கடிச்சு அந்த பாம்பு பூச்சியை உதறி போட்டுட்டு எழும்பி எப்படி கவனிக்காம போனானோ, இப்ப எனக்கு அந்த பாம்பு படிச்சிருந்தா ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கு. கத்தி குளறி அடிச்சு பாம்பை கூட வேகமா நான் ஓடி ஊர் முழுக்க சொல்லியிருப்பேன் நான். ஆனா பவுல பாருங்க, அது பூச்சி விஷப்பூச்சின்னு சொல்லி அப்படி தூக்கி போட்டு பேசாம, அதே மாதிரி பாவத்தை தள்ளி விட்டு அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு, இதான் அந்த மெயின் வசனம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக ஓடக்கடும். அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க, முடிஞ்சா வேணுமெண்டாக்கள். நமக்கு நியமித்த ஓட்டம், முதலாவது நமக்கு நியமித்த ஓட்டம். பூமிக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பூமி இவ்வளவு வருஷங்கள் ஓடுகிறபடினாலதான் உங்களால் அது ஒரு வருஷம் என்று சொல்லி கணக்கு சொல்ல முடியுது. பூமி யோசிக்க கூடாது, ஏன் இவ்வளவு நாளும் நான் இந்த பாதையில ஓடுறேன், கொஞ்சம் மார்ஸை தள்ளிட்டு மார்ஸுக்குள்ள போயிட்டேன்டா கொஞ்சம் வேகமா ஓடலாமே என்று சொல்லி மார்ஸினுடைய ட்ரக்கில் போக வெளிக்கிடக்கூடாது. மாசில ட்ரக்கில் போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? நாங்க ஒரு தினமும் இருக்க மாட்டோம். ஏன்? சூரியனை கிட்ட போயிடும் அது. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். பூமி பின்னுக்கும் போகக்கூடாது. அந்த புளூட்டோ அங்கால நெட்யூன் அந்த மாதிரி போகவும் கூடாது. ஏன்? அங்க போனா விரைச்சே செத்துருவோம் நாங்க. சரியா? பூமி தனக்கு நியமித்த அந்த பாதையிலே சூரியனை சுற்றி எப்படி ஓடி வருகிறதோ பாருங்க. இப்ப 2017 வருஷம், கிறிஸ்துவுக்கு முந்தி எத்தனை வருஷம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் பூமி அதே துளக்கினதிலிருந்து தன்னையும் சுற்றி அந்த சூரியனையும் சுற்றி அது வந்து தனக்கு நியமித்த பாதையிலே மிகவும் அழகாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படித்தான். நாங்க எங்கட ஓட்டத்தை ஓடுறதை விட்டுட்டு மற்றாக்கள ஓட்டத்தை ஓட வலிக்கிறது, வலிக்கிடும் போதுதான் அநேக நேரங்களில் பிரச்சனை வருது. ஏன்னு சொல்லிச்சுன்னா, அது என்னுடைய ஓட்டம் அல்ல. முதலாவது நான் என்னுடைய ஓட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஓட்டத்தை பொறுமையோட ஓட வேண்டும். சரியா? அதுவும் இயேசுவை நோக்கி பொறுமையோட அந்த ஓட்டத்தை நான் ஓடினால்தான் ஒரு நாள்ல அது முற்றுப்பெறும். முடிவில்லாத ஆண்டுகளுக்குள்ளே அப்பதான் நான் என்ட்ர பண்ணலாம். ஆக ஓட்டத்திலே முதலாவது நானும் நீங்களும் ஆண்டவருக்கு முன்பாக கவனிக்க வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறியாக கொண்டு மையமாக கொண்டு. ஏன்னா இன்றைக்கு அநேக பேர் வந்து வெவ்வேறு விதமான ஆக்களை தங்களுடைய ஃபோபில்டாக வைத்திருக்கிறார்கள் இல்லையா, கதாநாயகர்களாக. ஏன்னா அவர்கள் அவர்களுடைய காரியங்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் செய்கிறதை இவர்கள் பின்பற்ற பார்க்கிறார்கள். யாரையாவது பின்பற்றணும்னு நீங்க விரும்பினா அது தயவு செய்து நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. ஏனென்றால் அதுல பிழையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏமாற்றமும் வராது. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், சங்கீதம் 19:5 தயவு செய்து வாசிங்க. சங்கீதம் 19:5,
அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரம சாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது.
பாருங்க, இங்க சூரியனை பற்றி ஒரு வசனம் சொல்றார் ஆண்டவர். எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு ஆகிலும் 4:4 வாசிங்க சிஸ்டர் இருக்கா.
ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது.
ஹலலூயா. இரண்டாவது, நீங்க செய்யற காரியம் எதுவா இருந்தாலும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்ய பழகிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நான் என்ன செய்யணும்னு சொன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா, ஏதோ அறகுறமானதா சரி சொல்லிட்டார் நான் செய்ய ரெண்டுபடி தொங்க போட்டுக்கொண்டு போகாதபடிக்கு எந்த சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை கம்பீரமாகவும் தைரியமாகவும் இன்னும் சொல்ல போனா சந்தோஷமாகவும் செய்ய பழக வேணும். ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தை மகிழ்ச்சியோட ஓடுறதுக்கு சூரியன் தயாராயிருக்குது. இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம், இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம், எத்தனை தரம் ஓடுறது ஒரே பக்கத்துல. நான் மாறி கொஞ்சம் மற்ற மாதிரி வரட்டான்னு சொல்லி சூரியன் நினைச்சதே இல்லை. அது அதிலதான் ஓடிக்கொண்டிருக்குது. எவ்வளவு காலத்துக்கு ஓட போகுதுன்னு தெரியல, ஆனால் ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கும் அதுல அது வெடிக்குது, இது வருது, அதுல அங்கு ஓட்ட விழுந்துட்டுதான் சொல்றாங்க. இருந்தாலும் அது துரோகத்தையும் அதுல தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆக வேதம் சொல்லுகிறத கவனிங்க, தன்னுடைய பாதையில ஓடுகிறதுக்குரிய மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குதா இல்லையா? நான் இப்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன், நான் இந்த பாத்திரமா இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறதா? அவர் சொல்றார், தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன கூட நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த அழைப்பு மகிழ்ச்சியை கொடுக்குது? எத்தனை பேருக்கு இந்த அழைப்பு மகிழ்ச்சியை கொடுக்குது? நான் தேவ ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த அழைப்பு எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது? ஹல்லேலூயா. ரொம்ப சத்தம் கஷ்டமா இருக்கு, நான் அவர் மாதிரி திருப்பி திருப்பி கேட்க மாட்டேன். நீங்க சொன்னா கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா? கர்த்தர் இருக்கிறார், இங்க அவர்களை நோக்குகிறார் இல்லையா? நீங்க அவர்ல சந்தோஷப்படுறீங்களான்னு அவர் பார்க்கிறார், மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு பார்க்கிறார் இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு உங்களை வழி நடத்தி வந்த தேவன்ல நானும் நீங்களும் சந்தோஷமா இல்லாட்டி எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு அநித்தியமான உலக சந்தோஷத்துக்காகவா? மாறி போகிற உலக சந்தோஷத்துக்காகவா? ஏமாற்றத்தை கொடுக்கிற உலக சந்தோஷத்துக்காகவா? பாருங்க, தன்னுடைய பாதையிலே ஓட மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது மகிழ்ச்சியாய், அது மணவாளனை போல, மணவாளனை போல. மணவாளன் எப்படி இருப்பா சொல்லுங்க பாப்போம். பிச்சைக்கார மாதிரியா வருவாரு? அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு சூரியனை பாருங்க, அது புறப்படும் போது அதனுடைய அருணோதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கேயாவது மங்களா அது புறப்படும் போது அது எல்லா வெளிச்சத்தையும் கொடுக்குது. உடனே சூரியன் தோன்றதுக்கு முதலே பூமியில வெளிச்சம் வந்து விடுகிறது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா பகல்ல காலையில சூரியன் தோன்றுகிறதுக்கு முதல், சூரியனை நீங்கள் பாக்குறதுக்கு முதலே உங்களுடைய வீடுகள் எல்லாம் வெளிச்சம் வந்துருது இல்லையா? அதனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பவர். நீங்க 1000 விளக்குகளை போட்டாலும் இன்றைக்கு இந்த அந்த வெளிச்சத்தை இந்த ரூம்ல நீங்க கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், சூரியன் ஒன்று மட்டும் போதும் இதுக்குள்ள இருக்கிற அறைகளில் இருக்கிற அவ்வளவு இருளையும் வெளியில எடுத்து போறதுக்கு. ஆக கர்த்தருடைய வழியிலே ஓடுகிறதுக்கு நானும் நீங்களும் சந்தோஷப்படணும். அவர் என்னை தெரிந்து கொண்டார்னு சந்தோஷப்படுங்க. கோடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது அவர் என்னை தெரிந்து கொண்டார்னு சந்தோஷப்படுங்க. அதுதான் என்னுடைய சந்தோஷம். உங்களோட எல்லாம் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு பண்டிகை. எதனால் என்றால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். சரியா? டெஸ்ட் வச்சா நான் விழுந்து போயிருப்பேன். டெஸ்ட் வைக்காமலே, சரியா, எனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்காமலே அவர் என்னை சேர்த்து கொண்டார். இதுதான் என்னுடைய சந்தோஷம். இந்த ஒரு நாளுக்காகவே இந்த 6 நாளும் பிரயாசப்பட எனக்கு பிரியம். 6 நாளும் வெயிட் பண்ணாலும் இந்த ஒரு நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாள், அதுல கிடைக்கிற சந்தோஷம், ஆறுதல், இது எல்லாம் நிரந்தரமாக வேணும். மாறாத வருஷங்கள், முடியாத அவருடைய ஆண்டுகளுக்குள்ளே நானும் நீங்களும் பிரவேசிக்க வேண்டும். மாறாத அந்த கர்த்தரோடு நானும் நீங்களும் மகிமையிலே சேர்க்கப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் வாசிங்க, அதே சங்கீதம் 119, 132.
நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன்.
ஹலலூயா. இங்கே மூன்றாவது அந்த ஓட்டத்துக்கு தேவையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இருதயத்தின் விசாலம். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் மிகவும் ஒடுங்கலாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. ஓட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக தடைகள் இல்லையா, அநேக என்ன சொல்லுவாங்க, கடமைகள், அநேக பொறுப்புகள், அநேக விருப்பங்கள், தடை கற்களாய், மதில்களாய், வேலிகளாய் என்னுடைய பாதையிலே நான் தேவனுக்கு ஏற்றபடி ஓட முடியாதபடிக்கு எனக்கு தடை செய்கிறது. அதனாலதான் இவர் சொல்றார், என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அந்த கற்பனையில ஓடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம், உலகத்தினுடைய காரியங்கள் நெருக்கி நிற்கிறது, உலகத்தினுடைய தேவைகள் எங்களை நெருக்கி நிற்கிறது, உலகத்தினுடைய விருப்பங்கள் எங்களுக்கு நெருக்கி நிற்கிறது. இன்றைக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு? 2018 நான் சொல்றேன், 90% அதா தான் இருக்கு. 90% உலகத்துக்குரிய தேவைகளா தான் இருக்குது. இதில் யாரும் மறக்க போறது இல்ல. ஆனால் அந்த 90% விருப்புகளில் எத்தனை தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவைகளாயும் தேவையானவைகளாயும் இருக்கிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. தேவையா? இது தேவையா? தேவையான்னு பார்த்தா அதோட தீந்துருதா அந்த பிரச்சனை? இல்லையே. அடுத்த வருஷம் வேறொரு விண்ணப்பம், அடுத்த வருஷம் இன்னொரு விண்ணப்பம், இப்படியே போய்கொண்டே இருக்குது. முடியாத வருஷங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இருதயம் விசாலமாக வேண்டும். பிரியமானவர்களே, அந்த இருதயம் விசாலமாகும் போது போராமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற வீணான சிந்தனைகள் எல்லாம் விலகி போகும் இல்லையா? எல்லாம் விலகி போகும்போது நான் உம்முடைய பிரமாணங்களை கொண்டு ஓடுவேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இருதயம் சுருகலா இருந்தா, இருதயம் சிறுத்து போனா என்ன நடக்கும்? ஹார்ட் அட்டாக் வரும். ஓகே, சிறுத்து போச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த ரத்தத்தை சரீரம் முழுக்க கொண்டு செல்ல இல்லாதபடிக்கு என்ன வரும்? ஹார்ட் அட்டாக் வரும். சோ அப்ப இருதயம் விசாலமாக வேண்டும், இருதயம் கொஞ்சம் பெருப்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஜீவனாகி அந்த ரத்தம் அந்த இருதயத்துக்குள்ளாக சுத்திகரிக்கப்பட்டு இந்த சரீரம் முழுவதும் ஓட வேண்டும். அந்த பிரமாணமானது எங்களுடைய சரீரம் முழுவதும் ஓட வேண்டும். ஓடினாத்தான் இந்த சரீரத்திலே ஜீவன் இருக்கு. இல்லாவிட்டா படுக்க போட்டு பாட்டு பாடிடுவாங்க இல்லையா? அதோட முடிஞ்சது என்னுடைய கதை. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக இந்த 2018 கேளுங்க, நீங்க நல்லதில் கேளுங்க. அதுல முக்கியமானது, தேவன் பிரியப்படுகிற ஒரு காரியமாகிய என்னுடைய இருதயத்தை உமக்கு ஏற்றபடி விசாலமாக்கும் ஆண்டவரே, அப்பொழுது உம்முடைய கற்பனைகளின் பேரில் ஓடுவேன். என்னுடைய சொந்த அறிவில இல்ல, அப்பொழுது நான் உம்முடைய விருப்பத்தின் பேரில், நீர் எனக்கு நியமித்த அந்த ஓட்டத்தில், அப்பொழுது நான் கம்பீரமாக சந்தோஷமாக அப்பொழுது நான் ஓட முடியும். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன். நியாயமான காரியமா இருந்தாலும் அந்த போராட்டம் நல்ல போராட்டமா இருக்க வேண்டும். ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி அதை எனக்கு தந்துருவார். எனக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருள்வார்னு சொல்லுவது. ஒரே ஒரு கிரீடம் இருந்தால் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாயிருக்கும். ஆனால் அவருடைய பிரசன்னமாகுதலை நீங்கள் விரும்புவீர்களானால், அவருடைய அடுத்த வருகையை நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறவர்கள் தான் அதை விரும்புவார்கள். அப்ப 2018 சில வேளையில நான் இந்த பூமியை கடக்க வேண்டி வந்தால், சில வேளையில நான் அவரை சந்திக்க ஆயத்தமா, நான் கண்விழித்து பார்க்கும்போது அவருடைய ரூபத்தினாலே நான் என்னை திருப்தியாக்கிக் கொள்ள முடியுமா? நீதியில் நிலைத்திருந்து இல்லையா, நான் வெளித்து பார்க்கும்போது, நீதியில நிலைத்திருந்தா தான் நாங்கள் விழிச்சு பார்க்கும்போது அவருடைய சாயல் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த 2018 கர்த்தர் விரும்புகிற ஒரு ஓட்டத்தை ஓடும்படிக்கு சந்தோஷத்தோடும், பெரிய மனதோடும், சின்ன மனதோட இல்ல, பெரிய மனதோட இல்லையா, ஒரு தாராள மனப்பான்மையோட. அவர் சொன்னார், 2 கிலோமீட்டர் வர சொன்னா, 2 மைல் தூரம் வர சொன்னா, 4 மைல் போங்கன்னு சொன்னா இல்லையா, சபைக்கு ஒரு 10 நிமிஷம் வெள்ளனை வாங்கன்னு சொன்னா, ஒரு அரை மணித்தேளம் வெள்ளனை வாங்க, இப்ப அதுல என்ன குடிமுடிய போகுது? இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் உண்டு. முடிஞ்சா பிறகு பிளைட் எடுக்க போறாக்கள் மாதிரி ஓடிடாதீங்க. கொஞ்சம் அந்த தேவ சமூகத்தில் இருந்து அந்த பிரசன்னத்தை கொஞ்சம் அனுபவிங்க. கர்த்தர் தருகிற அந்த நன்மைகளை கொஞ்சம் பெற்றுக்கொள்ளுங்க, ஓடிடாதீங்க. சிலவோட அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தர இருந்தாலும் தெரியல. நான் நினைக்கிறேன், இப்ப இதெல்லாம் முதலே கொடுத்திருந்தா நீங்க எல்லாம் இடத்துல இருந்திருப்பீங்களோ தெரியல எனக்கு. அதனாலதான் கடைசியில இந்த புரோகிராமா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கடைசியில்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையா எனக்கு தெரியாது. அவசரப்பட்டு ஓடிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போடுவீங்க. பிரியமான சகோதரே சகோதரிகளே, கர்த்தருக்குள்ள நான் உங்களை வாஞ்சிக்கிறேன்டா. இன்றைக்கு இதுல இருக்கிற ஒருவரும் அவருடைய வருகையில விடுபட்டு போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் அதேதான், ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தான் அவருடைய குமாரனை அவர் தந்தார். நல்லா வழங்கிக் கொடுங்க. கெட்டு போறது அவருடைய அவருடைய அரகராதிலேயே அது விருப்பமாவே இல்லை. திருப்ப திருப்ப ஆலோசனையா என்னோட உங்களோடும் அவர் விளைபடுறதுக்கு காரணம் இந்த வேத வசனங்களின் மூலம், ஜபத்தின் மூலம், அநேக நேரங்களில் தீர்க்க தரிசிகள் மூலம், வேற ஊழியக்காரன் மூலம் எல்லாம் இடைப்பட்டு எங்களை தேற்றுகிறதும் ஆற்றுகிறதும் எங்களை திருந்துகிறதுக்கு முயற்சிக்கிறதும் இதுக்காகத்தான். என்றால் மாறாத தேவன், முடியாத ஆண்டுகள் இருக்கிறது என்னிடத்துல என்கிறார். பூமியில இருக்கிற 2018 முடிஞ்சு போயிரும் சொல்றார், 2019 முடிஞ்சு போயிரும் சொல்றார். ஆனால் அவரிடத்திலே முடியாத ஆண்டுகள் உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்தால் நீங்கள் இந்த பூமியிலே அதற்கேற்ற கிரியைகளை நடப்பித்து அந்த ஆண்டுகளுக்குள்ளே பிரவேசிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது விருப்பமா இருக்கோ, தயவு செய்து இந்த 2018 ஒரு பொருத்தனையை செய்து கொள்ளுங்க. ஆண்டவரே, முடிந்த வரைக்கும் நான் அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்கு, மாறாதவராகிய உம்முடைய மகிமையிலே சேர்ந்து கொள்ளும்படிக்கான நல்ல கிருபிகளை நடப்பிக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. எனக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய வழியை எனக்கு சொல்லித்தாருங்க ஆண்டவரே. சந்தோஷமாய் நான் அந்த வழியிலே ஓட, கிரமமாய் பொறுமையாய் நான் ஓட எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை கொஞ்சம் விசாலமாக்கி கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஊழியக்காரர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா.
சீக்கிரப்பட பிடிப்பு. எனக்கு முன்பு பேசுற தேவ ஊழியக்காரர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை தயவுசெய்து வச்சுக்கொள்ளுங்க. அவர்கள் ஜபத்தோடும் தேவ பயத்தோடும் கொண்டு வந்த தேவோட வசனங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அது உடைய பக்தி உள்ள வாழ்வுக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மட்டுமல்ல, திருவசனத்தை உங்களுக்கு போதிக்கிற உலகை ரெட்டிபாடு கடத்துக்கு பாத்திரமாக எண்டுகள் என்று பேர சொல்லு. அதையும் உங்கள் மனதில் வைத்திருக்கிற நல்ல நம்பரின் கற்பனை நாமத்துக்கு பயப்பட்டார்கள். சோ இந்த ஒரு ஆண்டு அஸ்தமரமாகிவிட்டது, ஒரு ஆண்டு உதயமாகி இருக்கிறது. இப்ப இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலே பெரும்பாலும் நமக்குள்ளே வருகிற எண்ணம் என்ன, இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இயற்கையாக எழும்புறதுக்கு இடம் இருக்கு. ஒன்று நிச்சயம், இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் ஒருவரும் அறிய மாட்டோம். அல்லது இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கப்படுது என்பதை நாம் ஒருவரும் அறிய மாட்டோம். ஆனால் இந்த ஆண்டு நம்முடைய எதிர்காலத்தை அறிந்த ஒருவர் உண்டு, அதை நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். ஆகவே நம் எதிர்காலத்தை இந்த ஆண்டு நாம் அறியாவிட்டாலும் நம்முடைய எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த ஆண்டுக்குரிய அந்த ப்ளூ பிரிண்டை, அந்த வடிவத்திலே நாம் பெற்றுக் கொள்வது நல்லது. எது எப்படி இருந்தாலும், எப்படித்தான் நாம் ஜபித்தாலும், ஒருபோதும் ஆண்டவர் இந்த ஆண்டுக்குரிய முழு வடிவத்திலே நமக்கு தரப்போறதல்ல, முழு காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போறதுமில்லை. இந்த ஆண்டு சம்பவிக்க போற அனைத்து காரியங்களையும் நமக்கு சொல்ல போறதுமில்லை. நாம் என்னதான் உபவாசித்து ஜபித்தாலும் கூட இந்த வருஷத்தில் நடக்க போற எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக அறிவிக்கப்பட்ட, ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு தேவன் நமக்கு வழிப்படுத்துவார், நமக்கு சொல்லித் தருவார், நமக்கு காட்டித் தருவார். அதற்கு தேவனு பிள்ளைகளாகி நாம் தேவ பாதத்திலே அமர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். இன்றைக்கு தங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது அறிவதற்காக அநேகர் சாத்திரம் சொல்லுவதற்கு போறார்கள், சோதனை காலத்தில் போறார்கள், நாள் பார்க்கிறார்கள், நட்சத்திரம் பார்க்கிறார்கள். எதற்கு? தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு. ஆனால் அதை பார்க்கிறவர்களுக்கே அதை சொல்றவர்களுக்கே அவர்களுடைய எதிர்காலமே தெரியாமல் இருக்கும் பொழுது மனிதர்களிடத்தில் போய் நம்முடைய எதிர்காலத்தை கேட்கிறது எவ்வளவு ஒரு புத்தீனமான செயல் என்பதை நினைத்து பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தை நாம் அறிந்து கொள்ள நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்வதற்கு அநேக காரியங்கள் என் மனதில் இருந்தாலும் நேரமும் காலமும் நமக்கு இடம் தராதபடியால் சில காரியங்களை சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறது உறுப்பினர் சித்தமான கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாகட்டும். நாம் ஒரு வசனம் நான் வாசிப்போம், என்னோட கூட தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். சிரமத்து பாராமல் சங்கீதம் 90வது அதிகாரம், தேவனுடைய மனுஷனாகிய மோசே எழுதின சங்கீதம் 90வது அதிகாரத்திலே அந்த 12வது வசனத்தை நாம் சத்தமாய் வாசிக்க வேண்டும். 90வது சங்கீதம் 12வது வசனம். ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் ப்ளீஸ். அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட்.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்.
எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்றார். பாருங்க, சோ இத பாருங்க, ஒரு வருஷம் போயிட்டது, அதாவது 2017 ஆண்டு போயிட்டது. இப்ப வருஷம் போனால் கவலை இல்லை, ஆனா வயசு போகுதே அதுதான் அநேகருக்கு கவலை. பாரு, ஒருவேளை வயசு போனாலும் நாம் வயசு போனவர்கள் போல காட்சி அளிக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வயசு குறையுது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் வாசித்த சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனம் சொல்றது, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதுல காலங்கள் என்று எழுதப்பட்டிருக்கபடியால சில வேளை நாம் அதை யோசிக்கிறது இல்ல. அதுல சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? வருஷங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்னும் அதுல ஆழம் என்ன தெரியுமா? என்னுடைய வருஷங்கள், நான் எத்தனை ஆண்டுகள் எத்தனை வருஷங்கள் இந்த பூமியில வாழ வேண்டும் என்கின்ற அந்த காலம் அந்த கணக்கு உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே 2017 ஆண்டு கடந்து போய்விட்டதுதான், ஆனா நம்முடைய வாழ்விலே ஒரு வருஷம் குறைந்து போயிட்டது என்பதை நாம் ஒருவரும் மறந்துடக்கூடாது. பாருங்க, இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே மோசே தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, எங்க நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்த, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும் படிக்கு. ஆகவே நான் சொல்வேன், இந்த நடு இரவு வேளையிலே இந்த 18 ஆண்டுகளை பிரவேசித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாக இருப்போமாக இருந்தால் நம்முடைய வருஷங்களை எண்ணுகிற அறிவு, நம்முடைய காலங்களை கணக்கு பார்க்கிற அறிவு, தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். என்ன பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பிறந்த நாள் தெரியும், நம்முடைய ஜனன நாள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்முடைய மரண நாள் நம் ஒருவருக்கும் தெரியாது. நாம் பிறந்த நாள் நமக்கு தெரியும், ஆனா நம்முடைய மரண நாள் நம் ஒருவருக்கும் தெரியாது. தேவன் அதை மறைவாகவே வைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை தேவன் அதை மறைவாக வைத்திருக்கும்படியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய காலங்களை, நம்முடைய வருஷங்களை நாம் சிந்திக்கிறது, கணக்கு பார்க்கிறது நல்லது. எத்தனை ஆண்டுகள் நீ வாழப்போகிறாய் என்று உனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் நான் வாழப்போறேன்னு எனக்கு தெரியாது. அப்படித்தான் நான் வாழ்ந்தாலும், நான் எவ்வளவு கால சுகத்தோடு பலத்தோடு ஆற்றலோடு அறிவோடு நான் இருக்க போறேன் என்பதும் எனக்கு தெரியாது. ஆகவே காலங்கள் இப்படி இருக்கிறபடியால், வருஷங்கள் இப்படி இருக்கிறபடியால், நான் யான இறுதியும் உள்ளவன் ஆகும்படி வருஷங்களை போதியும் என்று தேவனுடைய மனுஷன் விடப்பம் என்றார். ஆகவே நான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்கிறதாவது, நம்முடைய காலங்கள் குறைந்து போகிறது, நம்முடைய வயசு குறைந்து போகிறது, நம்முடைய வருஷங்கள் குறைந்து போகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றதை நாம் சிந்திக்கிறது நலம் இல்லையா? ஆகவே நான் இதை வைத்து அதிகம் போகாதபடி இன்னொரு வசத்துக்கு சீக்கிரமா போய் நான் முடிக்க போறேன். எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம், அதுல 15-16 படிங்க. 15-16 எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 நான் வாசிக்க சீக்கிரமா.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களை போல நடவாமல்,
நீங்கள் ஞானம் யாரை பார்த்து சொல்லப்படுது? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்கிறார். ஆண்டோட வசனம் சொல்றது, நீங்கள் ஞானம் மற்றவர்களை போல் நடவாமல்,
ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இதை உங்களோட மனசுல இந்த இரவு வழி நான் அழுத்த விரும்புறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்து. யூஸ் யுவர் டைம் விச் ஆஸ் கிவன் பை த லோர்ட். தேவன் உனக்கு கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கேளுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா, ஆண்டவர் இயேசுடைய ஆடுகளாக இருந்தா, நான் சொல்ற வசனத்தை கவனி. தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றெல்லாம் இயேசு சொன்னார். இந்த இரவு வேளையிலே நான் உங்களை சொல்லுகிற தேவனுடைய வசனம் என்னவென்றால், காலத்தை பிரயோஜனப்படுத்து. உன் கால என் காலங்கள் என் வருஷங்கள், உன்னுடைய காலங்கள் உடைய வருஷங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலம் நீ வாழப்போகிறாய் என்பது உனக்கு தெரியாது. எவ்வளவு காலம் நான் வாழப்போகிறேன், எத்தனை வருஷம் நான் வாழப்போறேன் எனக்கு தெரியாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறபடியால் வேதம் எனக்கு சொல்லித்தருகிற புத்தி என்னவென்றால், அல்லது தேவன் எனக்கு சொல்லுகிற புத்திபதி என்னென்றால், உனக்கு நான் கொடுத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஞானம் மற்றவர்களை போல நடவாமல், அப்படியான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ஞான மற்றவர்களை போல நடக்க வாழ வாய்ப்பு இருக்குது இல்லையா, இடம் இருக்குது இல்லையா. ஆகவே நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஞான மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுது. அப்படியானால் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக ஞானம் உள்ளவர்கள். இது ஞானத்துக்கு விஷ்டம் என்று சொல்லும்பொழுது, ஞானம் என்று சொல்லும்பொழுது, வேதம் முதல்ல ரெண்டு கட்டக்கரிய ரெண்டு பகுதியை குறிக்கிறது. ஒன்று உலக ஞானம் இருக்கிறது, மற்றது தேவ ஞானம் இருக்கிறது. உலக ஞானத்திலே அதிலே கள்ளும் இருக்கிறது, அதிலே கபடி இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஞானமோ சுத்தம் உள்ளதாகவும் அது தெளிவுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்றது. அது ஒரு பக்கம் இருக்க, நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், தேவனுக்கு முன்பாக தேவ பார்வையில ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமா இருந்தால், நமக்கு தேவனால அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களை வருஷங்களை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியப்படி சொல்றேன். யூஸ் யுவர் டைம், யூஸ் யுவர் டேலண்ட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். உனக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களையும் நேரங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் திறமைகளையும் தேவனுக்காக பயன்படுத்தி இந்த ஆண்டு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் எடுக்க சொல்றது என்ன கவனிங்க, தேவனிடத்துல ஒரு கணக்கு இருக்குது. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பட விடுங்க. பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ நோ வாட் ஐ ப்ரே. லிசன் டு மீ ப்ளீஸ். ஆண்டவிடத்தில் ஒரு கணக்கு இருக்குது, ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்து ஒரு கணக்கு இருக்குது. இன்னும் பாருங்க, நான் இப்படி கட் பண்ணி பண்றது உண்டு, இப்படி பைபிள் இல்லாட்டா நான் இப்படி யோசித்து வாழ்கிறேன். எனக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்னை குறித்து ஒரு ஃபைல் அங்கு ஆண்டவிடத்தில் இருக்கு. 2017 ஆண்டுக்குரிய ஃபைல் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டார். இப்ப 2018 ஆண்டுக்குரிய ஃபைல ஆண்டவர் ஓபன் பண்ணியிருக்கிறார். இப்ப நான் திரும்பி பார்க்கிறேன், 2017 நான் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்களை செய்யாமல் விட்டிருக்கிறேன். தேவனுக்காக செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்களை செய்யாமல் விட்டிருக்கிறேன். தேவன் எனக்கு அளித்த அருமையான வாய்ப்புகளை நான் தவற விட்டிருக்கிறேன். ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டிய நேரங்கள், தேவனோடு செலவழிக்க வேண்டிய நேரங்களை நான் தவற விட்டிருக்கிறேன். ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள், ஊழியங்கள், செயல்களை நான் செய்யாமல் விட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அதை திரும்பி பார்க்கும் பொழுது, அதை பின்னிட்டு பார்க்கும் பொழுது வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறேன். இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் என் தவறுகளை அவர் மன்னிக்கிறார் என்று நான் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் 2017 நான் விட்ட தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் ஒன்று என்னவென்றால், 2017 இன்னொரு தடவை எனக்கு உனக்கு திரும்பி தரவே முடியாது. போன ஆண்டு போனதுதான். தவறுகளை ஒருபோல தேவனால மன்னிக்கப்படலாம், ஆனா நான் செய்யாமல் விட்ட காரியங்கள் செய்யாமல் விட்டதுதான். அந்த இடைவெளி இருக்கத்தான் பாக்குது, பாருங்க, அந்த ஓட்டை இருக்கத்தான் பாக்குது. இம்மைதான் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய பாதையிலே, தேவனோடு நான் நடக்கிற நடையிலே, தேவனால எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிச்சயிக்கிற ஓட்டத்திலே இருக்கிற ஓட்டைகள் இருக்குது பாருங்க. அதைகள் அடைக்கப்பட முடியாது, என்ன கடந்து போய்விடுது. கண்ணீர் வடிக்கலாம், வருந்தலாம், ஆண்டவர் நம்மை மன்னிக்கலாம், ஆனால் திரும்ப அந்த ஆண்டை நமக்கு திரும்ப தரவே. ஆகவே காரியம் இப்படி இருக்கிறபடியால் கடந்தது கடந்ததுதான், நடந்தது நடந்ததுதான், ஆனால் இனி நடக்க போறவங்களை குறித்து நாம் கவனிக்கிறது நல்லது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னையும் சேர்த்து சொல்லுகிறதாவது, ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்து. அடுத்த ஆண்டும் நாம் இப்படியே இருப்போம் என்பதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. பாருங்க, நான் கையில கட்டியிருக்கிற இந்த மணிக்கூட்டுக்கு கூட வன்னியர் கரண்டி இருக்குது, ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வருஷம் கரண்டி கூட இல்லை என்பதை நீ நானும் அறிவோமே. நன்றாக இருந்தவர்கள் திடீரென்று பார்த்தா பூமி எதிர்ச்சி தொப்பண்டு போயிடறார்கள். பாரு, திடீர்னு பார்த்தா பூ ரெஸ்டூரண்ட் பொம்பையில் அடிக்குது தீ, 14 பேர் ஓடு போய்விட்டார்கள். உழைத்து வேலை நின்றவர்கள் திடீரென பறந்து போய்விட்டார்கள். எத்தனை பூமி 17 ஆண்டுல எத்தனை பூமி எதிர்ச்சிகள், எத்தனை வெள்ளங்கள், எத்தனை இயற்கை அனைத்தங்கள், இறந்தவர்கள் மறித்தவர்கள் எத்தனை என்பது ஒரு அளவுக்கு நாம் அறிவோமே. என கரிமான தேவோட பிள்ளைகளே, வாழ்க்கை என்கின்றது நாம் இன்றைக்கு பார்த்தது போல ஒரு கதை போல அது வேகமாக கடந்து போகிறது. நான் திரும்ப உனக்கு சொல்றேன், ஒரு வருஷம் முடியும் பொழுது உடைய வாழ்க்கையில் ஒரு வயது குறையுது என்பது மறந்துடாது. ஆகவே காரியம் இப்படி இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி வேதம் நமக்கு சொல்றது. எனக்கு பலம் இருக்குது, சுகம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, உண்மைதான் உண்மைதான். ஆனா அதை நீ எப்படி பயன்படுத்த போறாய்? டிசைட் யோசர். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு தேவன் தந்திருக்கிற சரீர பலம், அறிவு, ஆற்றல், பலம், சுகம், வாய்ப்பு, வசதி அனைத்தும் நீ எப்படி பயன்படுத்த போகிறாய், அதை எப்படி நீ பாவிக்க போகிறாய், நீதான் அதை தீர்மானிக்கணும். சோ ஆகவே ஞானம் மட்டுமே போல காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் விட்டுறாது. இந்த ஆண்டு நீ எப்படி வாழப் போகிறாய் என கவனிங்க. பொதுவாக ஒரு ஒரு பிசினஸ் மேன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வியாபாரி எடுத்துக்கொள்ள, ஒரு கம்பெனி தலைவன் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் நினைப்பான், வருஷம் முடியும் பொழுது அடுத்த ஆண்டு என் வியாபாரத்தை எப்படி பெருக்கலாம், என் கம்பெனியை எப்படி டெவலப் பண்ணலாம் என்று அவன் கற்பனைப்பட்டு காரியங்களை திட்டமிட்டு நடப்பித்து தன் வியாபாரத்தை பெருக்கிறான். தப்பு இல்ல பாருங்க. ஆனா தேவோட பிள்ளைகளாகி நாம் என்னத்தை குறித்து யோசிக்கிறோம், எதை குறித்து யோசிக்கிறோம், என்ன நாம் எப்படி நாம் வாழப்போகிறோம், எப்படி நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு எனக்கும் உனக்கும் இருக்கிற இந்த சுகம், பலம், அறிவு, ஆற்றல், இது எல்லாவற்றையும் நமக்காகவே வாழ்ந்து, நமக்காகவே செலவழித்து, நம்முடைய விருப்பத்துக்காகவே வாழ்ந்து, நம்முடைய விருப்பங்களுக்காகவே காலத்தை நேரத்தை செலவழித்து கடைசியில் கண்ணம் முடிபொழுது என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே கண்ணம் மூட போறோம், பிறவு கதவை துறங்கன்னு சொல்லி சொல்ல போறோமா? அல்லது ஆண்டவர் இயேசு யோவான் 17 அதிகாரத்தில் சொன்னது போல, இந்த பிதாவே உண்மை பூமியிலே உண்மை நான் மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்தவர்களை நான் செய்து முடித்தேன் என்று சொல்ல போறேன். நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம குறித்த ஒரு தேவ திட்டம், ஒரு நோக்கம் தேவ கரத்தில் இருக்கிறது என்பது உண்மை பாரு, சத்தியம் பாரு. இப்ப நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டிருக்க பாருங்க, இப்ப நான் தேவன பிள்ளை பாருங்க, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன் பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கேன் பாருங்க, தேவ ஆவி எனக்குள்ள இருக்குது பாருங்க. எதற்கு? நான் தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றுவதற்காக. நான் இந்த நாட்களிலே, இந்த வருஷ முடிவிலே, ஆண்டவரிடத்திலே கேட்டு செவித்த ரெண்டு காரியங்கள் அதையும் சொல்லுகிறேன். ஒன்று, கர்த்தருடைய கற்பனையின்படி வாழணும். ரெண்டாவது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. வித் ஓபன் ஹார்ட், நான் திறந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், தேவனுக்கு முன்பாக சாட்சியாக. அதை தாரும் இதை தாரும் எதை நான் கேட்கல, அதை என்னை கேட்க விருப்பம் இல்லை, எனக்கு தெரியும் ஆண்டவரப்படி. ஆனா ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர், ஆண்டவரே உம்முடைய கற்பனையின்படி வாழவும், உம்முடைய சித்தத்தை செய்யவும் எனக்கு பலம் தாருங்க, சுகம் தாருங்க, ஆவியிலே பலத்தை சரத்துல சுகத்தையும் தாருங்க. எதற்கு தெரியுமா? நீர் எனக்கு நியமித்தவர்கள் நான் செய்து முடிச்சிட்டு வரணும், இடையில விட்டுறக்கூடாது. பாருங்க, தொந்தரவுகள் வரும், நெருக்கடிகள் வரும், கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும், என்ன நம்பினவர்கள் கைவிடலாம், நெருக்கடிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், குறைவுகள் வரலாம். ஆனால் எனக்கு தேவனால் நிர்ணயிக்கப்பட்டதை, நிச்சயிக்கப்பட்டதை, நியமிக்கப்பட்டது, ஐ ஹாவ் டு பினிஷ் மை ரேஸ் விச் ஹஸ் கிவன் பை த லார்ட். தேவனால எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். எனக்கு ஆண்டவர் நியமித்ததை நான் செய்து, ஐ ஹாவ் டு பே த பிரைஸ், கிரயத்தை செலுத்த வேண்டியிருக்குது. பாரு, ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு கிரயம் செலுத்த வேண்டியிருக்குது. பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கிரயம் செலுத்த வேண்டியிருக்குது. பாருங்க, இட் இஸ் நாட் தி ஈஸியஸ்ட் திங். பாருங்க, சில நேரங்களில் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் நமக்கு இலகுவானதில் தான் பாருங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதே வாழ்வு. இப்ப நான் சொல்ல வாரது என்ன, சொல்ல வாரது இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு பலம் இருக்குது, சுகம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, எல்லாம் இருக்குது, இருக்கிற அளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டு கண்ண முடியும். நாம என்ன சொல்றோம் தெரியுமோ, கர்த்தரினை ஆசி உண்மைதான், ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்லது. ஆனால் ஆண்டவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? தட்டு செய்யும் பொழுது, நான் கண்ண மூடும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் என்னோடு போயிடக்கூடாது. பாருங்க, இன்னும் சிலரை பார்த்தா பக்தியா வாழுவாங்க, பரிசுத்தமாக வாழுவாங்க, அதுக்காக ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். ஆனா என்னுடைய பக்தி உள்ள வாழ்வும் என்னுடைய பரிசுத்த வாழ்வும் மற்றவர்களுக்கு எந்த விதத்துல பயன்படுது, அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துதா, அது மற்றவர்களை பக்தி விருத்திக்கு உண்டாக்குதா, அது மற்றவர்களை பரிசுத்த வாழ்வுக்கு கொண்டு போகுதா என்பதை குறித்து நாம் யோசிக்கிறது இல்லை. நான் பக்தியா வாழ்றேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், பரலோகம் போனால் போ, இது எல்லாம் ஒரு சுயநலம். பாருங்க, இது ஒரு ஆவிக்குரிய சுய பயன்படுத்த போறாய் எப்படி உன்னுடைய வாழ்க்கை, தேவன் உனக்கு கொடுத்திருக்க வாழ்க்கை நீ எப்படி பயன்படுத்த போற? ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லவா? இயேசு கிறிஸ்து தந்த ரத்தத்தை சிந்தி தந்த உயிரையும் கொடுத்து உனக்கு தந்திருக்கிற இவ்வளவு பரிதான ரட்சிப்பு மட்டுமல்ல, ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உனக்குள் இருப்பதை அந்த ரகசியம் என்று சொல்றது உலகத்துக்கு அது தெரியாது. என்ற ரகசியம் இயேசு எனக்குள்ள இருக்கிறதும் அவர் என்ன நடத்துறதும் எனக்கு தெரியும். பாருங்க, உன்னை நடத்துறது உனக்கு தெரியும். பாருங்க, நாம காட்டுக்கு ஒப்பாக இருக்கணும் என்று இயேசு சொல்றார். கேளுங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி காரியம் இருக்கிறபடியா உடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணி இந்த உலகத்தை அனுபவிச்சு இந்த உலக தேவைகளுக்காகவே வாழ்ந்து இந்த உலக காரியங்களை அனுபவிச்சு சாகரத்துக்காக ஆண்ட உன்னையும் என்னையும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பினால ரட்சித்தாரு. இதோ யூஸ் யுவர் டைம், காலத்தை பிரயோஜனப்படுத்து. தேவன் உனக்கு தந்திருக்கிற காலம் இதோ 2018 உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு கடந்ததுதான், இந்த ஆண்டு தான் எனக்கு, அடுத்த ஆண்டு எனக்கு தெரியாது, அடுத்த 19 ஆண்டு நான் இருப்பேனோ, இருந்தாலும் எப்படி இருப்பேனோ, இந்த உலகம் எப்படி இருக்குமோ, இன்றைக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு அடுத்த ஆண்டு இருக்குமோ, டுமாரோ நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அவை இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற இந்த பலத்துக்கு ஏற்றபடி தேவனுக்கு என்ன கேளுங்க, கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான காலங்கள், நேரங்கள், இந்த வசதிகள், வாய்ப்புகளை தயவு செய்து கெடுத்துக் கொள்ளாதீங்க. ஆகவே வேதம் சொல்றபடி ஞானம் உள்ளவர்களை போல நடந்து உனக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்து. உன் சரீர பலம் எல்லாம் இந்த உலகத்துக்காகவே உழைச்சு உழைச்சு ஒட்டாண்டியா செத்து போகாத, உனக்கு தேவன் கொடுத்திருக்க திறமையெல்லாம் உனக்காகவே பயன்படுத்தி பயன்படுத்தி கடைசியில கண்ணம் மூடாது. உனக்கு இருக்கிற அறிவு, ஆற்றல், ஆஸ்தியை உனக்கண்டே பாவித்து பாவித்து கடைசியில ஒன்றுமில்லாம கண்ணம் மூடாது. தேவனுக்காக நாம எதை செய்யறோமோ அதுதான் நம்ம கூட வரும். வெளிப்படுத்துற விசேஷம் 22 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அதை முடிக்கும் பொழுது என்ன சொன்ன தெரியுமோ, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருதென்றார். நமக்கு இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் வரும் பொழுது எப்படி நாம் அவர் எதிர்கொள்ள போகிறோம், வெறும் கையோடு அவர் நாம் எதிர்கொள்ள முடியுமோ? ஆண்டவன் நமக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் எப்படியோ வாழ்ந்து கண்ணை மூடிட்டு கத்தடத்தில் போறதோ, என்ன கருமான தேவட பிள்ளைகளே, எதை நீ ஆண்டவருக்காக செய்கிறாயோ அதுதான் பரலோகத்தில் உனக்கு சொத்து என்பது நீ மறந்து. மட்டுமடி இந்த உலகத்தில் நீ சேர்க்கிறதும் கட்டுறதும் வச்சிருக்கிறதும் சேர்த்து சேர்த்து பூட்டி பூட்டி காலகாலம் ஒடுங்கி என்னத்தை நீ சேர்த்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்று முன்னோட கூட வராது என்கின்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. என்னதான் மாடு போல ஓடு போல ஓடி ஓடி நாம உழைச்சி எதை சேர்த்தாலும் ஒன்று நம்மோடு கூட வரப்போறது இல்லை என்றதை நாம் அறிவோமே. ஆகவே ஆண்டவருக்காக நாம இந்த உலகத்தில் எதை செய்தோமோ அதுதான் நமக்கு நித்தியத்தில் சொத்து என்பது நாம மறந்தக்கூடாது. எனக்கு அறிமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளி, பரலோகத்துக்கு வழி. பாருங்க, எனக்கு அறிமான தேவோட பிள்ளைகளே, நம்முடைய காலத்தை நேரத்தை நாம வீணாக்கிறாதபடி கர்த்தர் உனக்கு தந்த சுகத்தையும் பலத்தையும் வாய்ப்பையும் வசதியையும் பயன்படுத்தி ஞானம் மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாக நடந்து இந்த வருஷத்தை தேவன் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீ எப்படி வாழப் போறாய்? இந்த ஆண்டை நீ எப்படி கழிக்க போறாய்? இந்த வருஷத்தின் போன வருஷத்தை போல இந்த வருஷமும் வாழ போறாயா? இட் இஸ் அப் டு யூ. ஆண்டவர் வந்து உன்னை இன்டர்வியூ பண்ண போறதில்ல, உன்னை வந்து இடமறிக்க போறதில்ல, என்ன இடமறிக்க போறதில்ல. நான் போன வருஷத்தை போலதான் இந்த வருஷம் வாழப்படுற சொன்னா ஆண்டவர் வந்து நம்ம வந்து பிடிச்சு ஒன்றும் நம்ம என்ன பலவந்தப்படுத்த போறதில்ல, பலமட்டப்படுத்த போறதில்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்தை அறிகிறோம் இல்லையா? நாம் அறிந்திருக்கிற சத்தியத்தின்படி நாம் வாழ கடமைப்பட்டுள்ளார். ஆகவே எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண தெரியாவிட்டாலும், என் உணர்வுகளை சரியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும், பரலோகத்து தேவன் அறிவார், அதை உங்களுக்கு உணர்த்துவார் என்று நான் நம்புகிறேன். என் ஜெபமும் மன்றாட்டும் என்னவென்றால், இந்த ஆண்டை தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு கடந்துதான், அடுத்த ஆண்டும் எனக்கு தெரியாது, 18ஆம் ஆண்டுதான் எனக்கு தெரியும். ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டை நான் தேவனுக்காக பயன்படுத்த போறேனா அல்லது எனக்காக நான் வாழ போறேனா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் நாம் எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையினால என்ன நடக்குது? இத்தனை இத்தனை ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கணும், 15 வருஷம் கணக்கு போடுறோமே, இந்த 10 வருஷமோ 15 வருஷமோ நாம என்னத்தை செஞ்சிருக்கிறோம், என்ன எப்படி நாம வாழ்ந்திருக்கோம்? ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், தயவு செய்து கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில எதற்கு நாம முதலிடம் கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம்? But we believe in God. அதனால சொல்லப்படி வரல. நாம் எல்லாரும் இயேசுவை நம்புகிறோம், அதனால இங்க வந்திருக்கிறோம். பட் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் நாம் எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பது தேவன் அறிவார். I have called everybody who is sitting here right now. Please try to understand me. உட்கார்ந்திருக்கவங்க எல்லோரும் என்ன அன்போடு அழைக்கிறேன், நம்முடைய வாழ்விலே தேவ நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே முதலிடம் பெறட்டும், முன்னுரிமை பெறட்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகம், நமக்கு கொடுத்திருக்கிற பலம், நமக்கு கொடுத்திருக்கிற வருஷங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், இது எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நாம பயன்படுத்தி நாம கர்த்தருக்காக வாழ தயவு செய்து நாம தீர்மானம் எடுக்கிறது நல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புது வருஷம் இல்லையா, அதிகம் பேசலாம், ஆனால் இதுக்கு நேரம் சரியா நேரம் இல்லை. என்னை கவனிங்க, இது புது வருஷம், புதிய தீர்மானங்கள் நாம் எடுக்கிறது நல்லது. வந்தோம், புது வருஷத்தை சேச்சில சபையில ஆண்டவர் பிரசத்தில் ஆரம்பிச்சோம், நல்லது, ஸ்தோத்திரம். ஆனா இப்ப ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த வருஷத்தை நீ எப்படி பயன்படுத்த போற? எப்படி நீ பாவிக்க போற? போன வருஷத்தை போல இந்த வருஷம் நீ வாழ போறாயா? அல்லது ஒரு புதிய தீர்மானத்தோடு, என் காலத்தை கர்த்தாவை உமக்குன்னு, நல்ல கண்கள் இருக்குதுங்க, நல்ல கால்கள் இருக்குது, நல்ல பலம் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, என்ன செய்யறோம், என்னத்துக்காக பயன்படுத்துகிறோம்? என் நாமத்து நிமித்த நீ இழைப்படையாமல் பிரயாசப்படுவதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார் ஆண்டு. இரவு பகலாக ஓடி ஓடி இந்த உலகத்தில் எத்தனை, காலை 5 மணிக்கு எழுப்பினா உலகம் பிஸியாக இல்லையா? தே ஆர் சீக்கிங் சம்திங் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே உலகம் இருக்குது. தே ஆர் சோ பிஸி, தே டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு சீக் தி கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் தேர் லைஃப். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நாங்களும், நானும் எதை தேடுகிறோம்? நம்முடைய வாழ்வில் எதற்காக வாழுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர், பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் இழுத்தடிக்கணும் நோக்கம் எனக்கு இல்ல, பட் தேவ வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சேர்த்து தான் பிரசவம் பண்றேன். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போகிறது, அடுத்த வருஷம் விருப்பம் என்பதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2018ஆம் ஆண்டு தேவன் நமக்கு தந்திருக்கிறார் கிருபையாக. ஆகவே இந்த வாழ்வு தேவனுக்கு தந்த ஈவு, அதை உனக்காக வாழ்ந்து முடிக்காத. உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற திறமை, சுகம், பலம், இவை எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயன்படுத்து. வாழ்க்கை ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கொடு. தேவ பாதத்தில் வை. ஆண்டவரே, நீ தந்த வாழ்வப்பா, நாம் என்ன வானத்திலிருந்து விழுந்தோமா, அல்லது பூமியிலிருந்து முளைச்சோமா, அல்லது எந்த மரத்திலிருந்து நம்ம பிடுங்கி எடுத்தாங்களோ இல்லையே, நாம் தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவகுமான இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சித்திருக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தவர்களைப் போல ஞானம் மட்டுமளாக நடந்து கண்ண முடியாது. பெரிய பணக்காரர்கள், பெரிய படிச்ச பட்டம் பெற்ற பட்டதாரிகள் கூட சாகும் போது, கண்ண மூடும் பொழுது, நம்பிக்கை நாம எங்க போறோம் என்று தெரியாம, ஐயோ சாகுறோம், சாக போறோம், எங்க போறோம், முடிவு என்ன, what will happen, இதுக்கு பிறகு என்ன, என்ன மரணத்துக்கு பிற்பாடு என்ன, எங்க போறோம் என்று தெரியல. ஆனா படிச்சிருக்காங்க, பட்டம் பெற்றிருக்காங்க, பணக்காரரா இருக்காங்க, இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்திருக்காங்க, நல்லா சாப்பிட்டு, நல்லா குடித்து, நல்லா உழைச்சு எல்லாம் இருந்த, ஆனா சாகும் பொழுது அவட வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை. என்னடா அவனுக்கு மறிச்ச பிறகு எங்க போறேன், அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்திருக்கான் பாருங்க, அவன் பாவத்தில் ஜீவித்து அனுதினமும் சம்பரமமாக வாழ்ந்து, அந்தோ போனாம் பாதாளத்துக்கு நாம் அறிவோமே. என்ற கருபாடு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதித்த அதுக்கு ஸ்தோத்திரம். பட் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் எப்படி நம்ம பயன்படுத்துறோம், எவ்வளவு சுயநலம் நம்முடைய வாழ்விலே, எவ்வளவு சுயநலம் நம்முடைய வாழ்விலே, ஒவ்வொன்றாக 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 தேவன் கூட நிறுத்துவார் பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் வருஷங்கள் தேவனால கணக்கிடப்படுகிறது, அளவிடப்படுகிறது, எண்ணப்படுகிறது. ஆகவே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு போதியும் என்று தேவனுடைய மனுஷன் மண்டாடுகிறான் பாரு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் நல்லா இருக்கட்டும், நல்லா இருங்க, கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒன்று எனக்கு நல்லா தெரியும், நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினால் ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடரும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய மாட்டேனே, நன்மை கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கப்படியா, நன்மை கிருபையும் நான் தேட முடியல, அது என்னை தொடரும். நாம் ஆண்டவரை தேட வேண்டிய விதமாக தேடினா நன்மை கிருபை நம்ம தொடராத, நாம் கர்த்தரை தேட வேண்டிய விதமாக தேடினா தேவன் நம்மை பாதுகாக்க மாட்டாரா, நாம் அவரை தேட வேண்டிய விதத்தில் நாம் தேடினா நம்ம குடும்பங்களை பாதுகாக்க மாட்டாரா? எனக்கு இந்த அகலத்தை படைத்து அனைத்தையும் கட்டி ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த சின்ன மனுஷங்களாகிய உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு தர முடியாத, நன்மை செய்ய முடியாத கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நான் முடிக்க போறேன், ஞானமற்றவர்களை போகோட நடவாம ஞானம் உள்ளவர்களாக நடந்து ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற காலத்தை நேரத்தை தயவு செய்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, நல்ல பலம் இருக்கு. உங்களுக்கு மத்திய 25 மதியத்திலேயே சொன்ன ஊம்பதறி வேலையா, 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. ஆனா ஒரு தாளந்து கொடுத்த புதைச்சி வச்சுட்டா ஆண்டவர் இயேசு பொல்லாதவனு சோம்பருமான ஊழியக்கார் அழுகையும் பட்கடிப்பும் இடத்துல தள்ளு. அவன் கொலை செய்யல, கொள்ளடிக்கல, குடும்பத்தை கெடுக்கல, அவன் செஞ்சது என்ன, கொடுத்த தாளத்தை அவன் பயன்படுத்தல. இதெல்லாம் நமக்கு படிக்கும் பொழுது பயமா இருக்குது இல்லையா? ஆனா நாம எதையெல்லாமோ கதைச்சு கொண்டிருக்கிறோம், எதையெல்லாமோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய நினைவுகள் வேற எங்கெல்லாம பறக்குது பாருங்க. ஆகவே சத்திரி எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏமாட்டுகிறோம் பாருங்க. See the word of God. Take the word in your heart to work with Christ. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேத சொல்றது. டேக் த வேர்ட். நான் தான் என்ன சொல்றது, வரங்கள் இல்லாட்டாலும் வசனம் இருக்கு. ஏன் வலுவாதபடி நாம் நடக்கிறதுக்கு தேவ வசனம் இருக்குது. கால்களுக்கு தீபம், பாதைக்கு ஒளிச்சம், என்ன பயம் வேண்டியிருக்கு? பதில் இருக்குது தேவோட வசனத்துல. பாதை காட்டுது தேவோட வசனம், தேவ சித்தத்தை வெளிப்படுது தேவோட வசனம். அதை படிக்கும் பொழுதுல நம்முடைய ஆத்மாவில் பலம் உண்டாகிறது. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, இந்த வருஷம் ஆண்டவரை கிட்டி சேருங்க. பிள்ளைகளுக்கு சொல்றது போல புத்தி சொல்றேன், போன வருஷத்தை போல இருந்துடாதீங்க. எத்தனை நாள் போன வருஷம் நீங்க ஜெபம் பண்ணாமல், தேவனை தேடாமல், தேவனுடைய முகத்தை தேடாமல் எத்தனை நாட்களை ஓடி ஓடி உலக வேலைகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவோட பாதத்துல உட்கார்ந்து தேவ முகத்தை தேடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பட் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்த இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நமக்கு உறுப்பும் இல்லை. அந்த பரிதாபம் யோசித்து பாருங்க. ஆகவே இந்த ஆண்டு ஆண்டவரை கிட்டி சேருவோம். வேத வசனத்திலும் ஜெபத்திலும் தேவனை கெட்டி சேருங்க, கெட்டி சேருங்க, ஆண்டவரை கெட்டி சேருங்க. உலகத்தை விடுங்க, உலகத்தை போல வாழாதீங்க, ஆண்டவரை கெட்டி சேருங்க. தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து மன்றாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நம்பிக்கை, அதுதான் உங்களுக்கு பலம், அதுதான் உங்களுக்கு வாழ்வு, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. தேவோட வசனத்தை படியுங்க, வாசியுங்க, நேசியுங்க, யோசிங்க. இதுதான் நமக்கு ஜீவன். எனக்கு அருமான தேவோட பிள்ளைகளை, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதை. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும் படிக்கு எங்கள் நாட்கள் அடுத்தவன் நாட்களை நமக்கு எண்ணி என்ன, அடுத்தவன் இத்தனை வருஷம் வாழப்போறாண்டு நமக்கு என்ன, அந்த உத்தரவாதம் உண்ட கையில எந்த கையில இல்லை. நின்று குறித்த அறிவு எனக்கு இருக்கு. இவ்வளவு காலத்தில் நான் இப்படி இருப்பேன், இது எனக்கு தந்திருக்கிற காலம் நேரம் கட்டாவே. ஞானமற்றவர்கள் கூட நடந்துடக்கூடாது, தொடர்ந்து நான் இப்படியும் வாழக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், என் பலம் உமக்கு செலவழியும், என் நேரம் உமக்கு செலவழியும், என் திறமைகள், என் ஆட்டங்கள், எனக்கு கொடுத்திருக்கிற வசதி கத்தாவி உமக்கு செலவழிப்பேன். மற்றவர்கள் பார்க்காவிட்டால் என்ன, மற்றவர்கள் என்னை பாராட்டாமல் விட்டால் என்ன, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறாரு, என்னை பாராட்ட வேண்டியவர் என்னை பாராட்டுவார், பாராட்ட வேண்டிய நேரத்தில் அவர் பாராட்டுவார். ஆகவே மனுஷ புகழ்ச்சிக்கோ மனுஷ மகிமைக்கோ அல்லாம தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கத்தரைக்கென்று வாழ்வோம். காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். கத்தரை கட்டி சேருங்க, ஆண்டவர் இயேசு நெருங்குங்க. உலகமெல்லாம் வாழ்க்கையே மாய், இறைவன் ஆண்டவர் இயேசு இல்லாத வாழ்வு, கிறிஸ்து இயேசு இல்லாத வாழ்வு ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்வு, அது செத்துபோன ஒரு வாழ்வு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இந்த ஆண்டு தேவன் நமக்கு கிருதியாக தந்திருக்க கத்தோட தாபதி சுதந்திரம் தெரிப்போம். Oh God, thank you, Holy Spirit, in the midst of us. Hallelujah. இப்ப 2018 ஆண்டுகளும் வந்திருக்கிறோம்.
அல்லேலூயா,
சத்தா சொல்லு, அல்லேலூயா,
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 அல்லேலூயா.
இயேசு ஜீவிக்கிறார்.
ஆமென்.
இவ்விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி இது அப்படின்னு நாம் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கி. ஆகவே இந்த ஆண்டு தயவு செய்து ஆண்டவரை கிட்டி சேரு, நேரம் எடுத்து அவரோடு உறவாடு, கத்தரோட ஐக்கியமா இருங்க, விட வேண்டியவர்கள் விட்டுருங்க. போன வருஷ தவறுகளை இந்த வருஷமும் செய்யாது. எங்க மாறணுமோ, எங்க திறந்தணுமோ திறந்துங்க, மாறுங்க, ஆண்டவரை கிட்டு சேருங்க. நாட்கள் பொல்லானது பொல்லாதது, ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலங்கள் வருஷங்களை பயன்படுத்துங்க. கத்தர் கூட ஆசீர்வதிப்பார். சிவமணி படிப்போமா? எங்கள் பிதாவாகிய தேவனே, மண்ணான மனுஷங்களாகி எங்களுக்காக ஒரு சொந்த குமாரனு கையடித்து இவ்வளவாய் எங்களில் தனிப்பட்ட விதத்தில் அன்பு கொண்டேரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உமக்கு சமர்ப்பிக்கிறோம், எங்கள் ஜீவியத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த 18 ஆண்டு முழுவதும் உம்முடைய கற்பனையின்படி வாழணும், உம் சித்தம் செய்யணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உமக்கென்று பயன்படுத்த வேண்டும், எங்கள் காலத்தை உமக்கென்று பிரயோஜனப்படுத்தணும். கண்களை மூடும் பொழுது கத்தாவே உமக்காய் வாழ்ந்தோம், நீரங்களுக்கு தந்த காலத்தை உமக்காக பிரயோஜனப்படுத்தினோம், கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா என்று ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு எங்கள் கண்களை மூடு. கத்தர் கிருபை செய்வராக, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக, வரும் பொழுது பத்திரமாய் பாதுகாப்பாய் கொண்டு வந்தீர், திரும்பி போகும் பொழுது ஒவ்வொரு பிரயாணத்திலும் எங்கள் தேவனுடைய கரம் கூட இருந்து எல்லா தீங்குகள் விபத்துகள் ஆபத்துகளும் விலக்கி கிருபையாய் காத்து ரட்சிக்கட்டும் மட்டும் மண்டார். நன்றி தகப்பன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாத ஆண்டாய், நன்மையான ஆண்டாய், உம்மோடு நெருங்கி நடக்கிற ஆண்டாய், உம்மை கிட்டி சேருகிற ஆண்டாய் இருக்க கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என சொல்லுமா? என் ஆத்துபாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தாத்துபாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் உங்கள் அனைவரோடும் என்றும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கத்தர் தாவே உங்களுக்கு ஒரே வாசிப்பார். God bless.